ஒவ்வொரு நாளும் தன் அறிவை கொண்டு வாழ வேண்டும் என்ற அறிவின் புகட்டுதலோடு அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் பயிற்றுவிக்கப்படுகின்றார்கள். அறிவை கொண்டு வாழ வேண்டும் என்று இருப்பது, உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த வழியை கொண்டு வாழ வேண்டும். ஒரு வழி அல்ல, பல வழிகளையும் நீங்கள் உங்களுக்காக ஏற்படுத்தி கொண்டு வாழ வேண்டும். எந்த வழி உங்களுக்கு அதிகமாக பொருள் ஈட்டுகின்றதோ அந்த வழியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலையில் நாம் வளர்க்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எந்த வழியில் அதிகமாக பொருள் கிடைக்குமோ அந்த வழியில் நீங்கள் வாழ வேண்டும். ஆனால் உணர்வு கூறுகிறது, மனிதர்கள் எதனை கற்பித்தார்களோ அந்த வழிகளையெல்லாம் மீறி ஒரு உணர்வு கூறுகின்றது, நீங்கள் நியாயமாக வாழ வேண்டும், அநியாயமான போக்குகள் கூடாது, சத்தியத்தை உணர்ந்து வாழ வேண்டும், தான் தோன்றித்தனமான போக்குகளில் நீங்கள் வாழ்வது உங்களுடைய வாழ்க்கையை பெரும் சிக்கல்களுக்கு உள்ளாக்கிவிடும், பெரும் பாதகங்களில் நீங்கள் ஆகிவிடுவீர்கள். எனவே நீங்கள் உங்களுடைய உணர்வின் பக்கம் திரும்புங்கள், மனிதர்களுடைய வழிமுறைகளின் பக்கம் திரும்பக்கூடாது. தன்னுடைய உணர்வு தனக்கு ஒரு நன்மையை அளிக்கும் பொழுது பிறருடைய கல்வி புகட்டுதலும் அறிவுரைகளும் சொல்லிக் கொடுப்பதும் எந்த விதத்திலும் நமக்கு அது நன்மையுடையதாக ஆகாது. எந்த ஒரு விஷயத்தையுமே நான் என்னுடைய இயற்கையின் ஆற்றலிலிருந்து அந்த விஷயத்தை மேற்கொண்டால் தவிர என்னுடைய மனதுக்கு சமாதானமில்லை, சாந்தி அளிப்பதாக இல்லை. அவ்வாறு இருக்கும் பொழுது பிறர் இப்படி நடந்து கொள் அப்படி நடந்து கொள் என்று சொல்லும் பொழுது அது என்னுடைய இயற்கையாக நான் மாற்ற வேண்டும், அதனை உணர்ந்து கொள்ள வேண்டும், விரும்ப வேண்டும், பிறகு செயல்பட வேண்டும். அதில் உங்களுக்கு திருப்தி இருக்கிறது. பிறர் சொல்ல கேட்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் அடிமைத்தனமான வாழ்க்கையை தவிர நமக்கு வேறு வாழ்க்கை இல்லை. அடிமைத்தனத்தை நான் விரும்புவேனா? சுயமாகவும் சுதந்திரமாகவும் வாழ்வதை நான் விரும்புவேனா? நிச்சயமாக அடிமைத்தனத்தை வெறுப்பேன், சுதந்திரமான வாழ்க்கை வேண்டும் என்ற அந்த வேண்டுதலில் என்னுடைய மனம் அமையும். உங்களுடைய சத்தியம் உணர்வாக இருக்கின்றது. எதனை நீங்கள் உணர்கின்றீர்களோ அது உங்களுடைய சுயமாக உங்களுடைய மனதில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மேன்மையான வாழ்க்கைக்கான ஒரு பாதை. நிச்சயமாக அதை அமைத்தவன், உங்களை யார் படைத்தானோ, உங்களுக்கு மனதையும் அமைத்து மனிதனாக அமைத்தானோ, அந்த மனித தன்மைக்கு உரிய உணர்வை அந்த படைப்பாளன் உங்களுக்காக அமைத்திருக்கின்றான். உங்களுடைய இயற்கையிலிருந்து நீங்கள் வாழாத வரையில் பெரும் சுமைகளோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அவநம்பிக்கையுடனும் சந்தேகத்திற்குரிய நாளை எதிர்பார்த்தும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், என்ன செய்வது என்று தெரியாமல். உணர்வு புகட்டப்பட்டிருக்கின்றது, உங்களுடைய மனதில் அமைக்கப்பட்டிருக்கின்றது, மனம் உணர்வாக இருக்கின்றது. அந்த மனதில் அமைக்கப்பட்டிருப்பது என்னவென்றால், நீங்கள் உண்மையை கொண்டு வாடுங்கள், உங்களுக்கு உங்களுடைய உணர்வின் அடிப்படையில் வாழக்கூடிய வாழ்க்கை நித்தியமானது, நிதர்சனமான உண்மையை கொண்டு உங்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய உணர்வூட்டப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனதை நீங்கள் பின்பற்றுங்கள். மனம் என்ற மாபெரும் பொக்கிஷம் மனிதனுக்கு மட்டும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் உணர்வு இருக்கின்றது. உணர்வு சத்தியமானது, சத்தியம் நிரந்தரமானது, நிலையானது, அழகானது. அதில் சந்தேகப்படுவதற்கு எதுவும் இல்லை. நான் எவ்வளவு சந்தேகப்பட்டாலும் சரி, இறுதி நாள் நெருங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, வேதனைகளுடைய உச்சகட்டத்தை அறிந்து கொண்டிருக்கும் பொழுது வேண்டாம் என்று விரும்புவேன். அந்த விரும்புதல் தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை. இதுவரையில் நான் வாழ்ந்து விடுவேன், நான் சுகமாக வாழ்ந்து விடுவேன் என்று நான் எனக்காக அதிகரித்துக் கொண்டிருந்த பொருள்களையெல்லாம் மிஞ்சிய உணர்வு அருளாக என்னுடைய மனதில் இருக்கின்றது. நான் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றேன். நான் வாழ்ந்து விடுவேன் என்று சொன்ன காலம் ஒன்று. என்னுடைய கஷ்டங்களினுடைய உச்சகட்டத்தில் நான் வாழ விரும்புகின்றேன் என்று பணிவுடன் மனதுக்குள் இறைஞ்சுவது உங்களுடைய வாழ்க்கையினுடைய இன்னொரு ஆரம்பம். புதிய படைப்பாக நீங்கள் படைக்கப்படுகின்றீர்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூச்சிலும் நாம் புதிய படைப்பாக படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதை தெளிவாக உணர வேண்டும். சிந்தனையில் அந்த உணர்வு இருக்கின்றது. மூச்சு பிரிகின்றது, அடுத்த மூச்சு உயிர் வாழ்க்கைக்காக. அந்த மூச்சில் உங்களுடைய உணர்வு தூண்டப்படுகின்றது, உணர்ச்சிகள் நீக்கப்படுகின்றன. உணர்ச்சிகளுக்கும் உணர்வுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம், உங்களுடைய மன உணர்ச்சிகளில் இருக்கும் பொழுது அமைதி நிச்சயமாக கெட்டுவிடும். ஒவ்வொரு திசையிலும் அமைதி கெடும் பொழுது நான் விரும்புவது அமைதியைத்தான். உணர்ச்சிகளில் வாழ்வதிலிருந்தும் நான் விடுதலை பெற விரும்புகின்றேன். உணர்வை கொண்டு அந்த உணர்வு அமைதி. கோபம் கூடாது, பெருமகிழ்ச்சி கூடாது, இவையெல்லாம் நிலையானதல்ல. விரக்தியும் கூடாது, அது நாம் விரும்பக்கூடியதல்ல. என்னுடைய கவலைகளும் துன்பங்களும் அது என்னுடைய வாழ்க்கைக்கு பெரும் சோதனையாகவும் என்னுடைய வாழ்க்கைக்கு சுமையாகவும் இருக்கின்றது. அந்த பாரங்களோடு என்னுடைய நெஞ்சம் தாங்கி நான் வாழ முடியாது. பெரும் கஷ்டங்கள் என்றும் இருக்கின்றேன். அமைதி வேண்டும். இவை எல்லாமே உங்களுடைய உணர்வு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறதை தவிர நீங்கள் பொருளை கொடுத்து கடையில் வாங்கக்கூடிய சரக்கு அல்ல. என்னுடைய மனம் சுகமாக இருந்தால் தவிர என்னுடைய அந்த நாள் வாழ்க்கை மிக பெரும் துன்பம். இது தொடர்ந்து கொண்டே போகும் பொழுது என்னுடைய வாழ்க்கையை நான் வெறுக்க ஆரம்பிக்கின்றேன். ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் உங்களுடைய மனதில் என்ன அசைவு இருக்கின்றதோ அது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உண்மையை கொண்டு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். கவலை என்பதற்கு ஒரு உணர்ச்சியாக, உணர்வுக்கு அமைதி என்ற உணர்வுக்கு மாற்றமான ஒரு கெட்ட உணர்ச்சி. அந்த உணர்ச்சி மாயையானது, நீங்கள் கற்பனை செய்வது. உணர்வில் இருப்பதோ இது வேண்டாம் என்று. வேண்டாம் என்ற அந்த ஒன்று உங்களுக்குள் என்றென்றும் நிகழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். உங்களுடைய துன்பங்களின் போது நான் ஒரு சோதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றேன். உங்களுடைய மனதில் ஒரு காரியத்தை நீங்கள் தீர்மானிக்காமல் அந்த காரியத்தை உங்களால் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. நான் இதை செய்ய வேண்டும் என்று என் மனதில் தீர்மானித்த பிறகு அதை செய்கின்றேன். அதை செய்வதற்கு முன்பாக இது உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதுதானா, இது உங்களுக்கு பிரதானமான அழகான நித்தியமான வாழ்க்கைக்கு உதவக்கூடியதுதானா என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். அப்படியானால் என்னுடைய உணர்வு அழகான முறையில் இயங்க வேண்டும். உணர்ச்சிகளுக்குள் ஆகி அது உணர்வின் பாதையை தடுத்துவிடக்கூடாது, மடுங்கடித்துவிடக்கூடாது. இதனை நான் மனதில் கொண்டு வாழ ஆரம்பிக்கின்றேன். உணர்வு என்பது ஒவ்வொருவருக்கும் அமைக்கப்பட்டுக்கூடிய சத்தியம். அது ஒவ்வொருவருக்கும் இயற்கையானது. ஒரு இயற்கை மற்ற இயற்கைக்கு வித்தியாசமானதல்ல, ஒன்றுக்கொன்று விரோதமானதல்ல. ஆனால் உணர்ச்சியில் வாடும்பொழுது ஒருவர் மற்றவருக்கு விரோதிகள். துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையை நாம் மனதில் கொண்டிருக்கின்றோம். மனிதன் எனக்கு கேடுகளை விளைவித்து விட்டான் என்று. நிச்சயமாக மனிதன் மற்ற மனிதனுக்கு கேடுகளை விளைவிக்க முடியாது. அவன் சுயமாகவும் சுதந்திரமான மனிதனாகவும் உள்ளத்தின் உணர்வை கொண்டு வாழக்கூடிய மனிதனாகவும் இருப்பானேயானால் உள்ளத்தின் உணர்வு சத்தியத்தை உங்களுக்கு வேறொன்றச் செய்கின்றது. அந்த சத்தியமானது வாழ்க்கை முழுமைக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கின்றது. நன்மையை கொண்டு வாழுங்கள், பொய்களை கொண்டு வாழ வேண்டாம். உங்களுக்காக உங்களுடைய உணவு படைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த உணவு உங்களுக்கு தடுக்கப்பட்டதாக இல்லை. ஆனால் நீங்கள் உணவுக்கு பதிலாக பொருளை மாற்றினீர்கள். பொருள் கொடுத்தால்தான் உணவு என்று எப்படி தீர்மானிக்கின்றீர்கள்? பொருள் இருக்கின்றது, உணவு விளைச்சல்கள் இல்லை, என்ன செய்ய முடியும்? உணவு விளைச்சல்கள் இருக்கின்றது, கையில் பொருள் இல்லை, வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அபரிமிதமான விளைச்சல்கள் இப்பொழுது தெருவுக்கு வந்துவிடும். நீங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம். யார் ஒருவரும் உங்களுக்கு விலைக்கு கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. அந்த விளைச்சல்களை அவர்கள் அபகரிக்கவும் முடியாது. அதனை பொருளாக மாற்றுவதற்கு அருளுக்கும் பொருளுக்கும் உள்ள வித்தியாசம், அருள் என்பது உணவில் இருக்கக்கூடிய உயிரோட்டம், இறைவன் படைக்கக்கூடிய அந்த படைப்பின் ஆற்றல் அங்கு இருக்கின்றது. ஒரு மிருகம் அந்த உணவை சாப்பிடுகின்றது, ஒரு விலங்கு சாப்பிடுகின்றது, ஒரு மனிதன் சாப்பிடுகின்றான். மூவருக்கும் உள்ள வித்தியாசம், மனிதன் அதிலிருந்து உணர்வை மேற்கொள்கின்றான். உணர்விலிருந்து விலங்குகள் அவற்றிலிருந்து உயிரோட்டத்தை விளைவிக்கிறது. வெறும் உயிரோட்டம், மனிதனுக்கு மனம்தான் அந்த உயிரோட்டத்திற்கு பிரதானமாக இருக்கின்றது. மனம் சுகமாக இருந்தால் உயிரோட்டம் சுகமான சூழ்நிலையில் நடந்து கொண்டிருக்கின்றது. மனம் சுகமில்லை என்றால் உயிரோட்டம் அங்கு தடைபடுகின்றது. என்னுடைய இரத்த ஓட்டமும் தடைபடும். என்னுடைய உடல் உறுப்புகளும் அதனுடைய சீரான இயக்கங்களிலிருந்து பாதிப்புக்குள்ளாகும். இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த உடல் உறுப்புகளின் வியாதிகளும் மன கஷ்டங்களையும் இணைத்து பாருங்கள். மன கஷ்டத்தின் காரணமாக உடல் உறுப்புகளுக்குரிய வியாதிகளை பற்றி பயம் ஏற்படுகின்றது. மனம் சுகமாக இருக்குமானால் அந்த உடல் உறுப்புகளின் இயக்க குறைபாடுகளை பற்றி கவலை இல்லை. எனக்கு பிபி இருக்கின்றது. மனிதர்கள் கூறுகின்றார்கள், பிபி உங்களுடைய இருதயத்தை பாதித்துவிடும். இதனை நீங்கள் ஏற்கப் போகிறீர்களா, அல்லது உங்களுடைய உள்ளத்தில் உள்ள உணர்வு உங்களுக்கு எந்த சத்தியத்தை கற்பிக்கப் போகிறதோ அது உண்மையா? அந்த பிபியை குறைப்பதற்காக மருந்துகளை கொடுக்கின்றார்கள். ஒருபோதும் அந்த மருந்துகள் அந்த பிபியை குறைப்பதில்லை. கண்ட்ரோலில் வைச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் என்னுடைய வாழ்நாளில் நான் அதிகரித்து கொண்டு போகும்பொழுது மாத்திரைகள் அதிகரிக்க வேண்டியதாக இருக்கிறது. காரணம், நோய்கள் கட்டுப்பாட்டில் இல்லை, பிபி உயர்ந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது மருந்துகளும் மாத்திரைகளும் உங்களுக்கு உதவி செய்யுமா? பொருள்கள், நீங்கள் படைத்த பொருள்கள் அல்லது இறைவன் அமைத்த உணர்வு, அதன் பக்கம் திரும்பும் பொழுது உங்களுக்கு கவலையும் பயமும் நீங்கும். இதில் எதனை நீங்கள் சரி என்பீர்கள்? சிந்தனைக்குள் நான் வந்து அந்த உணர்வை கொண்டு அறிவிக்கப்பட்டால் தவிர எனக்கு பயமும் கவலையும் மிஞ்சும். சிந்தனை என்பது படிக்கக்கூடிய படிப்பல்ல. கல்லூரிகளில் நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய விளக்கமில்லாத விளக்கங்களும் கிடையாது. மருத்துவர்கள், கார்டியாக் ஸ்பெஷலிஸ்ட், இருதய நோய் நிபுணர்கள் என்று கூறக்கூடியவர்களுக்கு அந்த இருதய நோயினுடைய அடித்தளமாக இருக்கக்கூடிய பிளட் பிரஷர் குணமாக்க முடியாது. கட்டுப்படுத்துகின்றேன், கட்டுப்படுத்தவும் முடியாது. நாளாக ஆக மருந்துகளையும் மாத்திரையும் அதிகரிக்க வேண்டும். இது கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்ற பொருளா, கட்டுப்பாட்டில் இல்லை என்ற பொருளா? இப்பொழுது உங்களுடைய உணர்வு, இறைவன் எந்த உணர்வை அமைத்தானோ உங்களுடைய மனதில் அந்த உணர்வு வேலை செய்கிறது. ஒரே ஒரு கேள்விதான் இறைவனுடைய ஆற்றல் மிக்க உணர்வு உங்களுக்கு பதிலாக, சுகமான பதிலாக அமையும். உங்களுக்கு எந்த குறையும் கிடையாது, எந்த கவலையும் கிடையாது. மனிதர்களிடம் கூறக்கூடிய வியாதிகளை வியாதிகள் என்று எண்ண வேண்டாம். உணர்வு கூறுகின்றது, இது சர்வசாதாரணமான விஷயம். உதாரணத்திற்கு ஒரே ஒரு நோய்தான் கூறுகின்றேன், பிபி, அவ்வளவுதான். இதை கொண்டு மற்றவற்றையும் நீங்கள் அறிந்து கொள்வது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். உணர்வின் மீது நீங்கள் அமைய வேண்டும். உணர்ச்சிகள் ஆகக்கூடாது. டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று கவலைக்குள்ளாகாதீர்கள். கவலையை ஏற்படுத்துபவர் டாக்டர் என்றால் அவர் எதனை உங்களுக்காக சித்தப்படுத்தியிருக்கின்றார் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். மனதில் அமைதி இருந்தால் நோய் தீருமா, கவலை இருந்தால் நோய் தீருமா? உங்களுக்கு ஒரு நோய் வந்துவிட்டது, நான் ஒரு ஸ்பெஷலிஸ்டாக இருக்கின்றேன், நோயை குணமாக்க முடியும் என்றால் எதற்காக உங்களிடம் அந்த நோயை சொல்ல வேண்டும்? சரியாகிவிடும், கவலைப்படாத என்று தானே சொல்ல வேண்டும். உங்களுக்கு எதிராக நோயை பற்றி அறிவிக்க வேண்டும். அந்த நோயை பற்றி அறிவித்தால்தான் நாளைக்கு நான் என்னுடைய மருந்துகளின் காரணமாக குணமாக்க முடியவில்லை என்று ஆகும்பொழுது நீங்கள் என்னை குறை சொல்ல மாட்டீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு நான் ஏற்கனவே அறிவித்து விட்டேன், இது பிபி, இது குறையாது, இது வாழ்நாள் முழுமைக்கு மருந்துகளை சாப்பிட வேண்டும் என்று அறிவித்திருக்கின்றேன். அதன் காரணமாக நான் தப்பித்துக் கொள்ள முடியும், ஏன் பிபியை சுகமாக்கவில்லை என்று நீங்கள் என்னை கேட்க முடியாது. வாழ்க்கை பூராவும் நீங்கள் சாப்பிட வேண்டும். சாப்பிடாவிட்டால் நீங்கள் இறந்துவிடுவீர்கள். சாப்பிட்டால் நோய்கள் அதிகமாக இருக்கும், மருந்து சாப்பிட்டுதான் இருக்கும். சாப்பிட்டாலும் நோய் போகப்படுறதில்லை, சாப்பிட்டாலும் நோய் போகப்படுறதில்லை. ஆனால் மருந்துகளை சாப்பிட்டாவிட்டால் நீங்கள் இறந்து விடுவீர்கள். இது ஒரு காலத்தில் குறிக்கின்ற நோய், இப்பொழுது பெரும்பாலும் நாம் அதனை நம்பிக்கை கொள்வதில்லை. எனவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அதை பற்றி கவலை இல்லாமல். இப்பொழுது பிபி மாத்திரைகளை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா உணர்வின் மூலமாக நாம் தெளிவாக வேண்டும். மருந்துகளுக்கும் உணவுகளுக்கும் வித்தியாசம். மருந்து உங்களை கொன்றுவிடும், உணவு உங்களை வாழ வைக்கும். இது உணர்வா அல்லது டாக்டர்கள் சொல்லக்கூடியது சத்தியமா? உணர்வின் மீது நினைத்திருப்பீர்களா அல்லது பொய்யை கூறக்கூடிய மனிதர்களுடைய கல்வி முறைகளை, மருத்துவமனைகளை ஏற்றுக்கொண்டு அதுதான் உண்மை என்று உண்மை பொய் தெளிவாக தெரிந்த பின்னரும் பொய்யை உண்மையாக்கிக் கொண்டு உண்மையை நிராகரித்து வாழக்கூடிய மக்களாக நாம் வாழும்பொழுது நமக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றோம். பொய்யை நான் உண்மை என்று ஆக்கிக் கொண்டு உண்மையை நான் நிராகரிக்கின்றேன். சிந்தித்து உணராததன் காரணமாக அந்த உண்மையை நான் நிராகரிக்க வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்படுகின்றேன். பெரும்பான்மையான மக்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் சரியோ என்று எனக்கு தோன்றும். கண்களால் பார்க்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளவுமே உணர்வை கொண்டு அதை மதிப்பிட்டு நான் எனக்குரியதாக அமைத்துக் கொள்ளாத வரையில் நிச்சயமாக பொய்களை நம்ப ஆரம்பிப்பேன், கூட்டங்களாக ஆகிவிடுவேன். மனிதன் என்ற தனித்தன்மையோடு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு மந்தை மாதிரி ஒரு ஆடு மாடு கூட்டங்களை போன்று ஒரு மந்தை கூட்டங்களில் ஒருவனாக நான் ஆகிவிடுவேன். பின்னர் எனக்கு உணர்வு வேலை செய்யாது. இறைவனிடமிருந்து எந்த அறிவிப்பும் இல்லை. இது என்னுடைய வாழ்க்கையினுடைய சோகத்தினுடைய அடையாளம். முடிவான சோகமும் வேதனைகளும் நிரம்பி வாழக்கூடிய வாழ்க்கைக்கான அடையாளம். வாழ்நாள் முழுமைக்கும் மருந்துகள் சாப்பிட வேண்டும் என்று கூறுகின்றார்களே, அதற்கான பொருள் இந்த மருந்துதான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் என்பதா, அல்லது இந்த மருந்துகள் என்னை சாகடிக்கும் வரையில் வாழ்நாள் முழுமைக்கும் சாப்பிட வேண்டும் என்பது பொருளா? இரண்டும் இருக்கின்றது. இதில் எது சரி? அடிப்படையாக உணவு உங்களுக்கு உணர்வை ஊட்டக்கூடியதாக இருக்கின்றது. திருப்தியாக சாப்பிட்டேன், மனநிறைவோடு சாப்பிட்டேன், உணர்வை கொடுக்கின்றது உணவு. நீங்கள் எப்பொழுது அமைதியாக உங்களுடைய உணவை மேற்கொள்கின்றீர்களோ அது உங்களுக்கு உணர்வையும் உயிரோட்டத்தையும் அளிக்கும். எப்பொழுது பதற்றத்தோடு நீங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றீர்களோ உணவை பற்றி பயந்து மருந்தை பற்றி பயப்படாமல் மருந்துதான் வாழ வைக்கின்றது, உணவு என்னை சாகடித்துவிடும் என்று டாக்டர்கள் கூறுகின்றார்கள், நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள். எப்படி முடிவு செய்தீர்கள்? உணர்வு என்ற ஒன்றை நீங்கள் ஏன் உபயோகப்படுத்தவில்லை? உணவா மருந்தா உங்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடியது? மருந்துகள் உயிர் கொடுக்கின்றன என்று நம்பிக்கை கொண்டு விட்டோம். நிச்சயமாக நாம் சத்தியத்தை நிராகரிக்கும் மக்களாக, இறை உணர்வை நிராகரிக்கும் மக்களாக, எது உங்களுக்கு இறையாக அமைக்கப்பட்டதோ அந்த சிந்தனையை உபயோகித்ததன் காரணமாக நாம் நம்முடைய சிந்தனையை தவறிவிட்டோம். இறைவனுக்கு நன்றியை மறந்தோம், உணர்வை இழந்தோம், உணர்ச்சிகளில் ஆகி இன்னும் பல நோய்களுக்கும் உண்டாக இருக்கின்றோம். சத்தியத்தை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இப்பொழுது ஆரம்பிக்க வேண்டும். உணர்வுடன் வாழப்போகின்றீர்களா இல்லையா? எனக்கு பிபி கிடையாது, எதுவுமே இல்லை என்று எனக்கு இப்பொழுது என்னுடைய இயற்கையினுடைய உணர்வு தவறி உணர்ச்சிகளுக்குள் ஆகின்றேன், கோபப்படுகின்றேன். என்னுடைய இரத்த ஓட்டம் அதிகரிக்குமா இல்லையா? என்னுடைய இருதயங்கள் வேகமாக துடிக்க ஆரம்பிக்குமா இல்லையா? இப்பொழுது என்னுடைய இரத்த கொதிப்பு அதிகமாகுமா ஆகாதா? பயப்படக்கூடிய சூழ்நிலையில் என்னுடைய பிரஷர் அதிகமாகுமா குறையுமா? இயற்கையில் அதிகமாகிறது என்றால் இது அந்த பயத்தின் சூழ்நிலையை தாங்கக்கூடிய சக்தி அந்த பிரஷருக்கு நிச்சயமாக இருக்கின்றது. அந்த பிரஷர் அதிகமானால் தவிர இந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தாங்க முடியாது, உங்களுடைய மனம் தாங்காது, உங்களுடைய உடல் உறுப்புக்கு நடுங்க ஆரம்பிக்கின்றன பயத்தில். இப்பொழுது இரத்த ஓட்டம் அதிகரிக்க வேண்டும், அவ்வளவுக்கு நடுக்கமாகிவிட்டது, இன்னும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இரத்த ஓட்டமும் உயிரோட்டமும் அதிகரிக்க வேண்டும். அங்கு உயிரோட்டம் அங்கு இல்லை, காரணம் நான் பயந்து விட்டேன். பயப்படும் பொழுது உயிரோட்டம் தடைபடுகின்றது. அமைதி அடைந்தால் தவிர உயிரோட்டம் மீண்டும் நிலைபெறாது. ஆக இப்பொழுது உடல் ரீதியான இயற்கை மாற்றம் ஏற்படுகின்றன. நடுக்கங்கள் குறைவதற்காக வேண்டி இரத்த ஓட்டம் அதிகரிக்கின்றது, இதயத்தின் துடிப்பும் அதிகமாகின்றது. நான் மனம் அமைதியடைந்து விட்டால் இரத்த ஓட்டம் குறைகின்றது, இதயத்தின் துடிப்பு குறைகின்றது, அதனுடைய இரத்த அழுத்தமும் குறைகின்றது. மன அமைதிக்கும் உணர்ச்சிகள் ஆவதற்கும் இடையே உங்களுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய உடல் இயற்கையில் உறுப்புகளில் நோய்களின் தன்மைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அமைதியை நீங்கள் அடையாத வரையில் நோய்களின் தன்மை அதிகமாகும். உணர்ச்சிகளில் வாடும் வரையில் இன்னும் பல நோய்களும் புதிதாக உருவாகும். எப்பொழுது அமைதியை கொண்டு வாழ்கின்றோமோ அந்த நாளில் நமக்கு நம்முடைய நோய்கள் சீராகின்றன. உணர்வின் அடிப்படையில் மட்டும்தான், சிந்தித்து உணர்பவர்களுக்கு மட்டும்தான் அந்த வாழ்க்கை உண்டு. இரத்த ஓட்டமும் இரத்த அதிகரிப்பும் இரத்த அழுத்தமும் எனக்கு அதிகரிக்க வேண்டும் உணர்ச்சிகளில் ஆகும்பொழுது அது ஒன்றுதான் இப்பொழுதைக்கு தற்போதைக்கு வாழக்கூடிய வாழ்க்கையில் சுமூகமான என்னுடைய உடல்நிலையில் நோய்கள் ஏற்படாமல் பாதுகாக்கக்கூடிய வழி. இயற்கையின் மாற்றங்கள், உடல் அளவில் மாற்றங்கள், மனம் அமைதி குறையும் பொழுது தடுமாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய உடல் இயற்கை அதற்கு தகுந்த அளவுக்கு இரத்த கொதிப்பை ஏற்படுத்தும், இரத்த அழுத்தங்களை ஏற்படுத்தும். பிரஷர் அவ்வளவு முக்கியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய மன அழுத்தத்தை தாங்குவதற்காக இரத்த அழுத்தம் தேவைப்படுகின்றது. இதனை நீங்கள் குறைக்கும் பொழுது உங்களுடைய மனம் அமைதியடையாத நிலையில் இரத்த ஓட்டம் அதிகரிக்க வேண்டும், பிரஷர் அதிகரிக்க வேண்டும், அழுத்தம் அதிகரிக்க வேண்டும். மாத்திரைகளை கூட்டுவார்கள், அதிகரிப்பார்கள். உங்களுடைய மனம் மேலும் 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 உடல் அடிப்படையில் சார்ந்துவிடும். உணர்ச்சியின் அடிப்படையில் உள்ளத்திலிருந்து நாம் விலகுவோம். மருந்துகளும் மாத்திரைகளும் உங்களுடைய உணர்வுகளை அழித்துவிடும், உணர்ச்சிகளை அதிகரிக்கும். ஆக இவ்விதத்தில் தான் உங்களுடைய மருந்துகளும் மாத்திரைகளும் உங்களுக்கு அதிகமான நோய்களை ஏற்படுத்துகின்றன. தவிர மற்ற அடிப்படையில் கிடையாது. உணர்வை பாதிக்கின்றது, உணர்ச்சிகளை அதிகமாக்குகின்றது, சிந்திக்கும் தன்மையை இணைக்கிடுகின்றது, உங்களுடைய சிந்தனை உணர்வை மடுங்கடித்து விடுகின்றது, மறத்து போகின்றது. எனவே நான் என்னுடைய உணர்ச்சிகளுக்குள்ளாகி ஊர் மக்கள் உலக மக்கள் என்ன சொல்கின்றார்களோ அதைத்தே நான் எதனையும் கேட்க முடியாது. உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு இருக்கின்றது, சத்தியத்தை உங்களுக்கு அறிவிக்கின்றது. உங்களுடைய படிப்பு உணர்வுக்கு நேர் விரோதமானது, உங்களுடைய கல்வி உணர்வுகளுக்கு துரோகமானது. அந்த உணர்வு உங்களை வழிநடத்தும், உங்களுடைய கல்வி உங்களை வழிநடத்தும். ஊர் மக்கள் உலக மக்களுடைய பேச்சுக்களை நீங்கள் படிப்பீர்கள், கேட்பீர்கள், அதன் வழியில் செயல்படும் பொழுது சிந்தனை தடைப்படுத்தப்பட்டு விடுகின்றது. கல்லூரிகளிலும் பள்ளிக்கூடங்களிலும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்துமே உங்களுடைய உணர்வுக்கு எந்த விதமான நேரத்தையும் ஒதுக்காமல் உணர்ச்சிகளுக்குள்ளாகி நீங்கள் படித்துவிட்டு பாஸ் ஆகி வாருங்கள். உங்களுக்கு நான் கூலி வேலை தருகின்றேன். நம்முடைய படிப்புகளும் நம்முடைய கல்லூரி சாலைகளில் நாம் வாங்கக்கூடிய டிகிரிகளும் நம்மை ஒரு கூலி தொழிலாளனாக ஆக்குமே தவிர சொந்தமாக வாழக்கூடிய வாழ்க்கையை அமைக்காது. சொந்தமாக வாழ வேண்டுமென்றால் மனிதனுடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு உதவி புரியும் வண்ணமாக நான் என்னுடைய காரியங்களை செய்கின்றேன். அதற்கு சன்மானம் இந்த கூலி வேலையை காட்டிலும் அதிகமானது. இது உணர்வின் அடிப்படையில் இறைவன் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய ஆதாரம். பொருள் அடிப்படையில் வாழ்ந்தாலும் சரி, சுயமாகவும் வாழாமல் சுதந்திரமாகவும் வாழாமல் கூலி வேலை பார்த்து அடிமைத்தனமாக ஒவ்வொரு மாதமும் கணக்கிட்டு பட்ஜெட் வாழ்க்கையில் கவலையோடும் பயத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் நோய்கள் அதிகரிக்கும். இப்பொழுது நான் என்னுடைய வாழ்க்கையை இப்படித்தான் அமைத்துக் கொண்டிருக்கின்றேன், என்ன செய்வது என்று தெரியவில்லை. இப்பொழுது நீங்கள் உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள். உணர்வளிப்பவனே, உங்களுடைய இறைவனுடைய பெயர் அதுதான். எதற்காக நீங்கள் இறைஞ்சுகின்றீர்களோ அந்த இறைஞ்சுதலுக்கு உரியவன் அவன் ஒருவனைத் தவிர இல்லை அல்லாஹ் என்பதாகும். அவனைத் தவிர கதி கிடையாது என்பது அதனுடைய பொருள். அவனைத் தவிர இதற்காக கூப்பிட்டீர்கள், அவனைத் தவிர கதி இல்லை என்று என்னுடைய உணர்வுக்காக வேண்டி, என்னுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி, என்னுடைய சொந்த கருத்துக்காக வேண்டி. அந்த கருத்தில் உண்மை இருக்கின்றது. உண்மை நிச்சயமாக என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடியது. நான் வாழ்க்கை இறந்ததும் உணர்வின் அடிப்படையில் நான் வாழாததுதான். இனி உணர்வின் அடிப்படையில் நான் வாழ விரும்புகின்றேன். எதனை கேட்டாலும் சரி, உங்களுடைய உள்ளத்திற்கு கொண்டு வந்து சரிதானா என்று பாருங்கள். எப்படி என்று கேட்காதீர்கள், சரியா தவறா என்று முதலில் பாருங்கள். இப்போ எனக்கு நான் கூலி விலையை விட்டு நான் எப்படி வெளியே வர முடியும் நினைக்கிறீங்க? வெளியே வர சொல்லவில்லை. ஆனால் சுதந்திரமான வாழ்க்கை வேண்டுமா, அடுத்தவனுக்கு நான் வேலை செய்யக்கூடிய கூலி வாழ்க்கை வேண்டுமா என்பதை நான் முடிவு செய்ய வேண்டும். உன்னுடைய உணர்வு என்ன கூறுகின்றது என்று உங்களுடைய இறை செய்தியானது அறிவிக்கப்படுகின்றது. ஆய்ந்து சிந்தித்து பார்த்து கூறுங்கள் உங்களுடைய உணர்வு என்ன கூறுகின்றது என்று. கூலி வேலையா, சுதந்திரமான வாழ்க்கையா, எது வேண்டும்? அடிமைத்தனமான வாழ்க்கையா, அல்லது நீங்கள் சுகமாக சுயமாக வாழக்கூடிய வாழ்க்கையா, எது வேண்டும்? இப்பொழுது நான் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய வாழ்க்கை தான் எனக்கு உயிரோட்டத்தையும் வாழ்க்கையையும் அமைத்துக் கொண்டிருக்கின்றது. என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் இதுதான் இப்பொழுது நான் எனக்காக ஏற்படுத்தி கொண்ட வழிமுறை. இருக்கட்டும், நாளைய வாழ்க்கை பற்றி கவலை இருக்கின்றது, அது நீங்க வேண்டும். நாளைக்கு என்ன ஆகுமோ என்ற கவலை, உங்களுடைய தொழில் என்ன ஆகுமோ என்ற கவலை, நீங்கள் சுயமாக வாழ்ந்தாலும் நாளைக்கு உள்ள கதி என்ன என்பதை பற்றி கவலை இருக்கின்றது. இந்த கவலை உங்களுடைய உணர்வுக்கு பதிலாக உணர்ச்சிகளாக மாறியிருக்கின்றது. அந்த கவலைக்குரிய பாதையை நாம் மாற்றிக்கொள்ளாத வரையில் எந்த கவலையை மனதில் வைத்திருக்கின்றோமோ அந்த சூழ்நிலை உங்களுக்கு சமீபமாக உருவாகி கொண்டிருக்கின்றது, நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது என்பதை நான் பயப்பட வேண்டும். இப்பொழுது பயப்படவில்லை என்றால் எதை பற்றி கவலை கொண்டிருந்தேனோ அந்த சூழ்நிலை எனக்கு நெருக்கமாகி வரும்பொழுது பயப்படுவேன், பார்க்கும் பொழுது பயப்படுவேன். என்னை நெருங்க வேண்டியது நெருங்கிவிட்டது, இப்பொழுது எனக்கு பயமாக இருக்கின்றது. கவலையினுடைய உச்சகட்டம் நெருங்கி வரக்கூடியது, நெருங்கி வரும்பொழுது கவலைக்குரிய சூழ்நிலை என்னை வந்து அடையும் பொழுது நான் பயப்பட ஆரம்பிக்கின்றேன். உணர்வு அறிவிக்கின்றது, நிச்சயமாக உங்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்கின்றதோ அந்த கவலைக்கிடமான சூழ்நிலையை நோக்கித்தான் உங்களுடைய எண்ணங்கள் தொடரும். அமைதி வேண்டும் என்று நீங்கள் விரும்பும் பொழுது அதனுடைய சூழ்நிலையை நோக்கியும் அந்த எண்ணம் தொடரும். மேலும் மேலும் அதிகமாக விரும்பும் பொழுது உங்களுடைய மனநிலையானது உணர்வின் பக்கம் திரும்பி இறைவனுடைய ஆற்றலை கொண்டு புதிய ஞானங்களோடு நீங்கள் உங்களுடைய தொழில்களை அணுகுவீர்கள். இப்பொழுது நான் என்னுடைய தொழிலில் எப்படி நான் அணுகின்றேன் என்றால் பொய்யும் புரட்டும் அவசியம். கொஞ்சம் துரோகமும் வேண்டும், வெள்ளை மனதோடு இருக்கக்கூடாது, உண்மையை பேசினால் வாழ முடியாது என்றெல்லாம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உணர்வுக்கு நேர் விரோதமாக நிராகரிப்பவர்களாக, இறை செய்தியை நிராகரிப்பவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறை உணர்வு ஒவ்வொரு பொழுதும் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. தேவ தூதர்கள் அறிவிக்கின்றார்கள், இறைவனும் நேரடியாக அறிவிக்கின்றான். சத்தியம் அறிவிக்கப்பட்டுவிட்டது, அது இறைவன் உண்மை. பின்னர் நான் அதை மறக்கும் பொழுது சிந்தனையின் போது அந்த உணர்வானது மீண்டும் புதுப்பிக்கப்படுகின்றது, உங்கள் அறிவிக்கப்படுகின்றது. பொய்யில் வாழப்போகின்றீர்களா, உண்மையில் வாழப்போகின்றீர்களா, இரண்டுமே படிப்பறிவுக்கு அப்பாற்பட்டது. படிப்பறிவு வெறும் பொருள்கள் தான், பணம் ஒன்றுதான், அது எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், அவ்வளவுதான். பணம் ஒன்றுதான் உங்களுடைய வாழ்க்கை, அவ்விதமாக இல்லை. குணம் உங்களுடைய வாழ்க்கை, குணம்தான் உங்களுடைய தகுதிகள். அமைதியில் உங்களுடைய மூளை வேலை செய்யுமா அல்லது பதற்றத்தில் வேலை செய்யுமா? அமைதியில். அந்த அமைதி வேண்டுமென்றால் உங்களுடைய இறைவன் பக்கம், நற்செய்திகளின் பக்கம், உங்களுடைய குணன் நடன்களின் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும். குணங்கள் கொடுக்கப்பட்டுவிட்டன, அதை நலன்கள் அறிவிக்கப்பட்டுவிட்டது. ஆனால் குணத்திற்கும் நலனுக்கும் இடையே நாம் நிச்சயமாக அதை ஒப்பிட்டு பார்த்து இணைத்து வாழ பழகிக் கொள்ளவில்லை. எது சத்தியமோ அதை பிரித்துவிட்டோம். குணம் இருந்தால் நலன் இல்லை என்று. குணமடைய வாழ்த்துகின்றேன் என்று தான் கூறுவார்கள் சத்தியத்தை கொண்டு. உங்கள் பிபி குறைய வாழ்த்துகின்றேன் என்று கூட அசிங்கமாக இருக்கும். குணம் நலன்களை பெருக்குகின்றது. அந்த குணத்தின் அடிப்படையில் நீங்கள் வாழ வேண்டும். குணம் உள்ளம் சம்பந்தப்பட்டது, உள்ளம் உணர்வின் அடிப்படையில் அமைந்திருக்கின்றது. உணர்வு நீங்க உள்ளம் செத்துவிட்டது. என்னுடைய வாழ்க்கை இன்றைய கேடுகள் ஆரம்பிக்கின்றன. நாம் பலவிதமான கேடுகளுக்குரிய சூழ்நிலைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனிதர்களை நம்புகின்றோம், மனிதர்களுடைய போக்குகளை நம்புகின்றோம், மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்புகின்றோம். நாங்கள் செவியேற்றோம், இவர் எனக்கு உதவி செய்வார் என்று. ஆனால் ஒவ்வொரு நிகழ்வும் அவர்களுடைய வாக்குகளை அவர்கள் மீறுவதில் நிச்சயமாக உங்களுக்கான அத்தாட்சி இருக்கின்றது. மனிதர்களை நம்பக்கூடாது. எந்த அரசியல்வாதியையாவது நம்பலாமா? உங்களுடைய உள்ளம் குற வேண்டும், உணர்வு குற வேண்டும். எந்த அரசியல்வாதியையாவது நம்பலாமா? எந்த ஒரு மருத்துவரையும் நம்புவதற்குரிய அந்த தகுதி மருத்துவரிடம் இருக்கிறதா? உயிரை காப்பாற்றக்கூடிய அந்த தகுதி மருத்துவரிடம் இருக்கின்றதா? அடுத்த கேள்வி, உயிர் யாரிடம் இருக்கிறது? எப்பொழுது பார்த்தார்கள் உயிரை? நான் ஒரு சயின்டிபிக் டாக்டர்னு சொல்லும்போது உயிரை நான் நம்பக்கூடாது, ஏன்னா பார்க்க முடியாதனால நம்பக்கூடாது. பாடியை நம்புவேன், பாடி ஸ்கேனரை நம்புவேன், அது கொடுக்கக்கூடிய படத்தை நம்புவேன், படம் பார்த்து நான் கதை சொல்லிட்டு இருப்பேன். அது நீங்கள் நம்பணும். பொய்களையும் கற்பனைகளையும் கொண்டு ஒரு படிப்பையும் ஒரு அறிவையும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களை எப்படி நம்பினீர்கள்? இவர்கள் உயிரை காப்பாற்றுவார்கள் என்று. அடிப்படையான உணர்வு உயிர் பார்க்க முடியாத ஒன்று. காற்றில் உயிர் இருக்கிறது என்றால் எனக்கு மட்டும் என் மூச்சு அடைத்துக் கொண்டு நான் சாகின்றேன். இவ்வளவு காற்று இருக்கும்போது, எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது காற்றிலுள்ள உயிரை கிரகிக்கூடிய சக்தியை இங்கே வேண்டும், அந்த உணர்வு வேண்டும். பதட்டத்தில் உயிர்க்கூடிய உயிரையும் நான் விட்டுவிடுவேன், பயத்திலும் பீதியிலும். காற்றில் உயிர் இருக்கிறதா? உங்களுடைய உள்ளம் அந்த காற்றிலிருந்து உயிரை கிரகிக்கூடிய சக்தி பெற்றிருக்க வேண்டுமா? டாக்டர்களுடைய ஒரு வியாதியினுடைய பேச்சை கேட்டுவிட்டால் பிறகு உள்ளம் அமைதியாக இருக்க முடியுமா? அவ்வளவு நோய்களுக்கும் காரணம் ஆங்கில மருத்துவமனையில் மனிதர்களுக்கு கற்பிக்கப்பட்ட அந்த நோய்களின் தன்மைகளும், நோய்களை பற்றியும் பொய்யும் கற்பனைகளையும் உண்மை என்று எண்ணிக்கொண்ட நம்முடைய கேடு. தனித்தன்மையோடு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை கைவிட்டுவிட்டு மனிதர்களை பின்பற்றியதன் கேடு. சுகாதாரமும் கெட்டது, இறைவனிடமிருந்துள்ள அருள் ஆதாரமும் கெட்டது, உணர்வு கெட்டது. நோய்கள் இல்லை, உங்களுக்கு நோய்கள் சுகமாக வேண்டும் என்று கூறக்கூடிய ஒரே ஒரு உணர்வு உள்ளுக்குள் இருக்கின்றது. சுகமாக வாழ வேண்டும் என்று இறைவனுடைய விதித்த விதி இருக்கின்றது. சுகவேணம் அடையும் பொழுது சுகமாக வேண்டும், சுகமாக வாழ வேண்டும் என்பது விதி. சுகம் வேண்டும் என்பது உங்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய அந்த உணர்வு, மீண்டும் புதுப்பிக்கப்படக்கூடிய உணர்வு. நீங்கள் மீண்டும் படைக்கப்பட்டிருக்கின்றீர்களா அல்லது பழைய வாழ்க்கையில் வாழ இருக்கின்றீர்களா? முதலாவதாக உங்களை இறைவன் படைத்தான், நீங்கள் உங்களை படைத்துக் கொள்ளவில்லை. உங்களுடைய பெற்றோர்களையும் அவன் தான், உங்களுடைய முன்னோர்களையும் அவன் தான். முதல் மனிதன் தோற்றுவிக்கப்பட்டது அவன் அனுமதியை கொண்டு. இந்த உலகத்தில் மாபெரும் ஆற்றல் மிக்க இறைவனுடைய பிரதான மனிதனாக, இறைவனிடமிருந்து படைக்கப்பட்ட மாபெரும் ஆற்றல் மிக்க மனிதனாக, பிரதிநிதியாக மனிதன் அமைக்கப்பட்டிருக்கின்றான். இறைவனுடைய அவ்வளவு குணாதிசயங்களும் உங்களுக்கு தேவை என்பதை இறைவன் அறிவிக்கின்றான். நீங்கள் இரக்கம் கொண்ட மனிதனாக வாழ விரும்புகின்றீர்களா அல்லது அரச குணம் படைத்தவர்களாக வாழ விரும்புகின்றீர்களா? இரக்கம், இறைவனுடைய குணம் என்ன? இரக்கமிக்கவனா இல்லையா அல்லது கொடூரமானவனா? இப்பொழுதும் சரி, உங்களுடைய மனதுக்கு சுகமாகுங்கள் என்று அறிவித்துக் கொண்டிருப்பான் அவன்தான். என் பக்கம் நீங்கள் கேட்பதும் இல்லை, செவி சாய்ப்பதும் இல்லை, உலகத்தின் பக்கம் திரும்பிவிட்டீர்கள். கண்களின் பார்வையின் பக்கம் திரும்பிவிட்டீர்கள், உள்ளத்தின் பார்வையின் பக்கம் அகப்பார்வையில் திரும்பவில்லை. அகப்பார்வை என்ற ஒன்று உங்களுக்கு இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. எப்பொழுது? அதுக்குள்ள ஒரு கண்ணை பார்த்தீங்க, கண்ணு கிடையாது, ஆனால் உணர்வு. அந்த உணர்வு தான் பார்வை என்றீர்கள். எப்படி அந்த பார்வைக்கும் இந்த பார்வைக்கும் இடையே இறைவன் ஒன்றிணைத்திருக்கின்றான்? இரண்டு பார்வைகளில் ஒன்று மேலானது, ஒன்று கீழானது. புறப்பார்வையில் நாம் தொலைந்துவிடுவோம், வெகு தொலைவுக்கு தொலைந்துவிடுவோம், அகப்பார்வையில் உள்ளத்திற்குள் வருவோம். அங்கு சத்தியம் நிறைவேற்றிருப்பதை நாம் பார்ப்போம். நம்பிக்கை உணர்வும் அங்கிருந்து வெளிப்படுகின்றது. தகுந்த சாட்சியங்களுடன், விளக்கங்களுடன், தகுந்த ஆதாரங்களுடன் உள்ளத்தின் விளக்கம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நான் எந்த பாதையில் சென்று கொண்டிருக்கின்றேன், எந்த பாதையில் நான் திரும்ப வேண்டும், புறப்பார்வையில் தொலைந்து கொண்டிருக்கின்றேன், அகப்பார்வையின் பக்கம் திரும்ப வேண்டும், நான் ஒரு மனிதனாக அமைவதற்கு, இருந்த இடத்தில் சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்காக வேண்டி. உங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் உணர்வின் பாதையில் இருக்க வேண்டும். அந்த ஒன்றுக்கு மேல் பல விஷயங்கள் கிடையாது. எப்பொழுது ஒன்றுக்கு மேல் அடுத்த ஆப்ஷன் வருதோ அப்பவே நாம் தொலைந்து விட்டோம். புறப்பார்வையில் நாம் கற்றுக்கொண்டதும் பார்ப்பதையும் கொண்டு விலங்குகளின் அடிப்படையில் மந்தைகளாக வாழ ஆரம்பித்து விட்டோம். அந்த பகுதியில் சென்று கொண்டிருக்கின்றேன் ஒரு காலம் கிடையாது. இரண்டு கருத்துக்கள் இருந்தால் அது ஒன்று சரியானது. என்னுடைய உள்ளத்தில் சிந்தனையில் நான் கொண்டு வரும் பொழுது அந்த ஒன்று எது என்பது தெரியும். நான் சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது இறை வழியில் இருக்கின்றேன், இறைவன் கவனிக்கின்றான். நான் ஒருவன் தான் உங்களுக்கு பதில் சொல்வன், இறைவன் எவனும் கிடையாது. என்னுடைய மனிதர்களிடம் நான் அறிவை பற்றி கேட்கின்றேன், அவர்களுக்கு விளக்க வழிகளை பற்றி கேட்கின்றேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழிகளை கூறுகின்றார்கள். சத்தியத்திற்கு புறம்பாகவே வாழ வேண்டும் என்று கூறுகின்றார்கள். குழப்பமாக இருக்கின்றது. உள்ளத்தின் பக்கம் திரும்பும் பொழுது, அங்கு என்னுடைய இறைவன் அறிவிக்கும் பொழுது தெளிவான சிந்தனை, குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கிறது. மனிதர்களிடம் திரும்பும் பொழுது குழப்பங்கள், உள்ளத்தின் பக்கம் திரும்பும் பொழுது தெளிவு. இதுதானே சத்தியம். சிந்தனையின் போது சத்தியம் கிடைக்கிறதா? படிப்பின் பக்கம் போகும்போது குழப்பங்கள் ஏற்படுகின்றது. சிந்தனையா உங்களுடைய படிப்பறிவா? தெளிவாக பதில் சொல்லும் உங்களுடைய உணர்வு. டாக்டர்களா உங்களுடைய உணர்வா? எது வேண்டும்? சுகமாக வேண்டும் என்ற நம்பிக்கை உங்களை குணமாக்குமா? சத்தியத்தின் அடிப்படையில் வெற்று நம்பிக்கை இல்லை. சத்தியத்தின் அடிப்படையில் நான் உணர்கின்றேன் சுகமாக வேண்டும் என்று, எது எனக்கு உதவி செய்யும்? சத்தியத்தின் அடிப்படையில் நான் உணரும் பொழுது அது எனக்கு சுகமான உணர்வாக இருக்கின்றது. அந்த உணர்வில் உயிரோட்டம் பெறுகின்றது. புதிய படைப்பாக நீங்கள் படைக்கப்பட இருக்கின்றீர்கள். நம்பிக்கை கொள்ள வேண்டும். இறுதி நாள் என்ற ஒன்று உங்களுக்கு உண்டு. நீங்கள் புதிய படைப்பாக அன்று மாற்றப்படுவீர்கள். இறைவனுடைய உணர்வுக்கு நீங்கள் அடிமையானால், உணர்ச்சிகளுக்கு அடிமையானால், அந்த நாளில் ஒரு புதிய படைப்பில் வேதனையுடைய தொடக்கம். அது நரக வேதனையாக இருக்கும். அவனை தவிர இல்லை என்ற அந்த உணர்வு உங்களுக்கு வேண்டும். உங்களுடைய ஒவ்வொரு எண்ணத்திற்கும் அவனை தவிர உதவி செய்பவன் இல்லை, உதவியாளன் அவன்தான். அவனை தவிர பாதுகாப்பவன் இல்லை, பாதுகாப்பவன் அவன்தான். அவனை தவிர வழி அறிவிப்பவன் இல்லை, நல்லுணர்வையும் நல்லறிவையும் நல்லாற்றலையும் தீர்க்க சிந்தனையையும் தருபவன் அவன்தான், வேறு எவனும் கிடையாது. இதெல்லாம் உணர்விலிருந்து நீங்கள் ஆம் என்று கூறக்கூடிய வார்த்தைகள் தானா அல்லது குழப்பமான வார்த்தைகளா? குழப்பங்களிலிருந்து தெளிவை கொண்டு வரக்கூடிய இந்த பாதையின் மீது நீங்கள் அமைய இருக்கின்றீர்களா, அல்லது உங்களுடைய வழக்கமான பாதைகளின் பக்கம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்களா? இனியும் மனிதர்களை நம்பி வாழக்கூடிய வாழ்க்கையும், படிப்பறிவை நம்பி வாழக்கூடிய, வெறும் பணத்தை மட்டும், இந்த பேப்பர் கருதுங்கிற பேப்பரை மட்டும்தான் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் படிக்கிறீங்க தவிர வேறு எதுக்குமே உங்களுடைய படிப்பு உங்களுக்கு ஆதாரமாக இருக்காது. அந்த பணத்தை கொண்டு சாப்பிட முடியவில்லை, உணவு இருக்கின்றது சாப்பிட முடியவில்லை, வாந்தி வருகின்றது, மயக்கம் வருகின்றது, பேதியாகின்றது, ருசி இல்லை, கவலை மிஞ்சிவிட்டது. இப்பொழுது உணவு இருக்கின்றது, பணம் இருக்கின்றது, உள்ளத்தில் எனக்கு உணர்ச்சிகள் பொங்கிவிட்டன, அதன் காரணமாக பசியற்றும் போய்விட்டது. உணர்வோடு, அழகான உணர்வோடு இருக்கும் பொழுது பசி இருக்கின்றது. ஒரு கவலை வந்துவிட்டால், பெரும் துக்கம் வந்துவிட்டால் இருக்கக்கூடிய பசி அடங்கிவிடுமா இல்லையா? கண்டினியூஸா தொடர்ச்சியாக அந்த அந்த கவலை இருந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களை அறியாமலேயே உங்களுடைய ஜீரணத்தன்மை குறைந்து, அதன் காரணமாக உணவிடக்கூடிய உயிர் சக்தியை, கிரகிக்கூடிய சக்தியை இழந்து உங்களுடைய பாதையில் மிகவும் நலிவுற்று, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய உடல் வியாதிகளோடும் மனதின் குறைகளோடும் வாழக்கூடிய வாழ்க்கையை இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா இல்லையா? நீங்கள் நிராகரிக்கும் மக்களா? உண்மை தெரிந்த பிறகும் எப்பொழுது நிராகரிப்பு ஆரம்பமாகிறது என்றால், நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான் ஆனா அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது கெட்ட சக்திகளோடு நான் இணைய ஆரம்பித்து விட்டேன், வேறு என்ன வழி என்று கேட்பீர்கள். உங்களுக்குத்தான் வழி இல்லை என்று கூறப்பட்டு விட்டதே, பிறகு என்ன வேறு என்ன வழி என்று கேட்கின்றீர்கள். பிறகு என்ன செய்வது? சத்தியத்தை கொண்டு விரும்புங்கள், அவ்வளவுதான். அது இறைவழி. சொந்த வாழ்க்கை வேண்டும், எவனுக்கும் வேலை செய்ய முடியாது, அடிமைகளாக வாழ முடியாது. வேண்டாம், என் குடும்பமும் சரி, என்னுடைய சந்ததிகளும் சரி, எவனுக்கும் கையேந்தக்கூடாது. இந்த வாழ்க்கையை நீங்கள் விரும்புங்கள், அந்த உணர்வை மேற்கொள்ளுங்கள், உங்களுக்கு உங்களுடைய குணங்கள் நன்மையை அதிகரிக்கும், உங்களுடைய தெளிவு பிறக்கும், குழப்பங்கள் நீங்கும், தெளிவு பிறக்கும். நான் எதை தேடுகின்றனோ அங்கு எனக்கு ஒரு வழி இருக்கும் பொழுது, கெட்ட நடவடிக்கைகளில் தேடும் பொழுது அதற்கே வழி இருக்கும் பொழுது, நல்ல நடவடிக்கைகளில் தேடவில்லையே இன்னும், அதனை நம்பிய பிறகல்லவா தேட வேண்டும். அப்படி தேடும் பொழுது உங்களுக்கே பிரத்யேகமான ஒரு வழி நிச்சயமாக அறிவிப்பான். அந்த வழியில் எந்த விதமான தடையும் எந்த விதமான இடையூறுகளும் போட்டியோ பொறாமையோ அந்த பொறாமையின் காரணமாக எந்த கேளுமோ உங்களுக்கு நிகழ்ந்துள்ள முடியாது. காப்பெரித்தால் தவிர அந்த காப்பெடுத்து உங்களை போன்றே இன்னொருவரும் அந்த வேலையை செய்து பணம் எட்டும் பொழுது அவர்களுக்கு அது பெரிதாக கை கொடுக்காது. முகராசி வேண்டும் என்பீர்கள், கைராசி வேண்டும் என்பீர்கள், அந்த கைராசியும் முகராசியும் குணங்களின் அடிப்படையில் கொண்டது, குணநலன் அடிப்படையை கொண்டது, சத்தியத்தின் அடிப்படையில் வாழ்வுக்கும் வாழ்க்கையை கொண்டது. சில பேருக்கு அது இயற்கையாக அமைந்துவிடும். காரணம், அவர்கள் பெரும்பாலும் மக்களோடு சேர்வதில்லை, மக்களோடு அரட்டை அடிப்பதில்லை. இப்பொழுதும் அரட்டை அரங்கம் நடந்து கொண்டிருக்கும், இரண்டு பேரும் பேசிக் கொண்டிருப்பார்கள், இவர்கள் கேட்டுக் கொண்டிருப்பார்கள். வீணாக விளையாட்டாக பொழுதுபோக்குக்காக வேண்டி ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத அந்த விஷயங்களை அவர்கள் கேட்டுக் கொண்டிருப்பார்கள். ஒரு தம்படிக்கு பிரயோஜனம் கிடையாது. வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய, குடும்பத்தை பாழடிக்கக்கூடிய, சமுதாயத்தையே வேறிருக்கக்கூடிய வீழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கும். பட்டிமன்றங்கள் என்றும் வீணான பேச்சுக்கள் என்றும் உங்களுக்கு உங்களுடைய உள்ளத்தில் இருந்து பிறக்கக்கூடிய ஒரு வழியை தவிர உங்களுக்கு வழி இல்லை என்பதை நீங்கள் அறிகின்றீர்களா இல்லையா? அந்த தெளிவின் மீது தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது. குழப்பங்களில் நிச்சயமாக விரக்தியில் என்னுடைய வாழ்க்கை அஸ்தமித்து விட்டது, வாழ விரும்பவில்லை, வெறுத்து விட்டது என்ற அளவுக்கு நான் ஆகிவிடுவேன். உண்மையா இல்லையா? உள்ளம் இவ்வளவு பிரதானமாக இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் மனிதர்களை பார்க்கின்றீர்கள், அவர்களுடைய வழிமுறைகளை பார்க்கின்றீர்கள்? உங்களுடைய உள்ளத்தின் போக்குகளிலிருந்து மாறி மனிதர்களுடைய வழிமுறைகளில் உங்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று அறிய வேண்டும். சத்தியம் விளக்கப்பட்டுவிட்டது, அது இறைவனிடம் வந்துள்ள செய்தி, அதை மறக்கின்றேன். இப்பொழுது வானவர் தூதர்கள் உங்களுக்காக அறிவிக்கின்றார்கள், கெட்ட சக்திகளும் உண்டு, துஷ்ட சக்திகளும் உண்டு. துஷ்ட தேவர்கள் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள், வானவர் தூதர்கள் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவ்வளவும் பார்க்க முடியாத, உங்களுக்கு அப்பாற்பட்ட, உங்களை இருதயத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற சக்திகள், உங்களுடைய எண்ணங்கள் இந்த கெட்ட சக்திகளையும் இருக்கின்றன. உங்களுடைய உணர்வு நல்ல தேவ தூதர்களுடைய தெளிவான விளக்கங்களையும் தெளிவான அறிவுறுத்தலையும் அவர்கள் நினைவுறுத்தக்கூடிய உபதேசங்களையும் எச்சரிக்கைகளையும் நிச்சயமாக நாம் கேட்கின்றோம். என் குணம் மாறுகின்றது, சத்தியத்தின் அடிப்படையில் சீராக அமைகின்றது, நன்மையின் பக்கம் திரும்புகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், உங்களுடைய சத்தியத்தை நீங்கள் மறந்து போகும்போது, தவறு செய்யும்போது நீங்கள் தவறு செய்கின்றீர்களே என்று உங்களுடைய உள்ளம் உங்களிடம் பேசாமல், நீங்கள் அதை கேட்டும் அதை நீங்கள் பாராமல், அதை அலட்சிய எடுத்துக்கொண்டு நீங்கள் வாழ்கின்றீர்கள். இறைவனும் கவனித்துக் கொண்டிருக்கின்றான், உள்ளத்தில் நிகழக்கூடிய ஒவ்வொரு அசைவையும் இறைவன் கவனிக்கின்றான். இப்போது விரும்புங்கள், நீ அளிக்கும் வாழ்க்கை எனக்கு வேண்டும், மனிதர்கள் கற்பித்த வாழ்க்கை வேண்டாம். மனிதர்கள் துரோகிகள், நிச்சயமாக ஒருவருக்கு மற்றவர் பொறாமை கண்கொண்டு பார்ப்பவர்கள், ஒருவர் மற்றவரை வஞ்சித்து வாழக்கூடியவர்கள், நயவஞ்சகமாக வாழக்கூடியவர்கள். இவர்களுடைய நெருக்கமும் இவர்களுடைய பழக்கமும் நமக்கு வெளிப்படையான பழக்கமாக இருக்கலாமே தவிர, அந்த ரங்கத்தில் நான் இவர்களை கூட்டாளிகளாக ஆக்கி கொண்டு வாழ்வேன், வாழ்ந்து விடுவேன் என்ற அந்த எண்ணத்தில் வாழ்பவர்களாக நாம் அமைய வேண்டாம். உங்களுடைய இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். அத்தியாயம் 8:20, நம்பிக்கை கொண்டவர்களே, பெரும்பாலும் உங்களை நம்பிக்கை இழந்துவிட்டீர்கள், கொஞ்சமாக நம்பிக்கை ஒட்டி கொண்டிருக்கின்றது, ஒருவேளை நமக்கு வாழ்க்கை அமையலாம் என்று. அந்த அடிப்படைக்கும் உங்களுடைய கல்வி அறிவு வந்து எனக்கு முற்றாக முடிந்துவிட்டது என்று கூறக்கூடிய அளவுக்கு உங்களை கைவிடவில்லை. இன்னமும் இறைவன் உரத்து பேசிக் கொண்டிருக்கின்றான், நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் தான், ஒரு அணுவளவு நம்பிக்கை இருக்கின்றது, அதனையும் சொல்லிச்சுடாதீர்கள். முற்றாக நான் நம்பிக்கையோடு, நம்பிக்கை உணர்வோடு உங்களை நான் இந்த உலகிற்கு கொண்டு வந்தேன். மனிதர்களை பின்பற்றி அவ்வளவு நம்பிக்கை இழந்துவிட்டீர்கள், வாழ்க்கையின் பெரும்பகுதி உங்களுக்கு தொலைந்துவிட்டது, பொழுதுபோக்கை தேடிக்கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகளை மறப்பதற்காக வேண்டி, உங்களை இருக்கக்கூடிய அதீதமான வேகத்தை தணிப்பதற்காக வேண்டி பொழுதுபோக்குகளை நாடிக்கொண்டிருக்கின்றீர்கள். பொழுது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல, அதை போக்கிவிடுவதற்கு நீங்கள் சுகமாக அமைந்திருக்கும் பொழுது பொழுதுபோக்கு தேவைப்படுகின்றது. பெரும் கஷ்டத்தில் ஆகும் பொழுது நீங்கள் இறைவனே என்று திரும்புவீர்கள். மனிதர்களும் திரும்புவதை விட்டும் குறைத்துக் கொள்வீர்கள். ஆமாம் தானே? தனிமையில் நீங்கள் ஆகும் பொழுதெல்லாம் இறைவனே இறைவனே என்று உங்களுடைய இறை உணர்வின் பக்கம் திரும்புவீர்கள். அங்கும் கெட்ட சக்தி வேலை செய்து கொண்டிருக்கும். உங்களுக்கு வாழ்க்கை இல்லை, வேறு என்ன செய்வது? மனிதர்களிடம் செல்லுங்கள், யாரிடமாவது காலில் கையில் விடுங்கள் என்று உள்ளத்தில் கெட்ட சக்தி வேலை செய்து கொண்டிருக்கும். அதே சமயத்தில் என்னுடைய கண்ணியம் என்னுடைய கௌரவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நற்செய்தியும் வந்து கொண்டிருக்கின்றது. இதில் பெரும்பாலும் நாம் தவறி எடுத்துவிடுகின்றோம். யார் காலையாவது விழுந்து பிச்சை எடுத்தாவது நீங்கள் காசு கொண்டு வாங்க சொல்லக்கூடிய மக்கள் இருப்பாங்க, வீட்டில் இருப்பாங்க. பணம் முக்கியம் என்று நாம் அந்த உள்ளுக்குள் என்னுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி பயப்படுகின்றேன். இதை ஒன்று பாதுகாத்திருங்கள். உங்களுடைய உள்ளத்தின் சுகத்திற்காக வேண்டி எவ்வளவு நெருக்கடியான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உள்ளம் என்ற அந்த ஒரு உணர்வை கைவிட்டதன் காரணமாக, ஒரே ஒரு பாதையை கைவிட்டதன் காரணமாக உங்களுடைய உள்ளத்தின் அழகான வாழ்க்கையின் பகுதிக்கு நீங்கள் திரும்ப வேண்டும். அத்தியாயம் 8:20 இப்பொழுதும் எழுந்துகொள்கின்றான் நம்பிக்கை கொண்டவர்களே. உள்ளத்தின் உணர்வு உங்களுக்கு அளிக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியில் நீங்கள் இனியும் வாழ வேண்டும், நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கூறக்கூடியதை செவியாய்க்கக்கூடிய அந்த ஒரு பகுதி குணம் இருக்கின்றது. இன்னும் நன்மையை செவியேற்கக்கூடிய குணம் இன்னமும் பாக்கி இருக்கின்றது. ஏதோ நாளைக்கு நிகழலாம், நன்மை நிகழலாம் என்ற அளவுக்காவது இருக்கின்றது. இறைவன் இப்பொழுது கூறுகின்றான், முழுமையாகவே கூறுகின்றான் நம்பிக்கை கொண்டவர்கள், நீங்கள் அந்த பகுதியை உங்கள் முழுமையாக வாழ வைக்கின்றேன். நிச்சயமாக குண நலன்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த குண நலன்கள் முக்கியமானது நம்பிக்கை. எதன் மீது? நீங்கள் அறியாத வழிகளின் மீது அழகான ஒரு முடிவுக்காக நம்பிக்கை கொள்ளுங்கள். முடிவாக எனக்கு அழகான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற அந்த முடிவான அந்த வாழ்க்கையின் மீது நீங்கள் அறியாத வழிகள் இருக்கின்றன. நம்பிக்கை கொள்ளுங்கள். வழியை அறிவிப்பான் இறைவன், உங்கள் பார்வையை திறப்பான் இறைவன், அகப்பார்வையை. குணங்களுக்கு அதிபதி இறைவன், என்னுடைய நம்பிக்கைக்கு உயிரளிப்பவன் இறைவன். மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செய்தியையும் நீங்கள் அதன் பக்கம் திரும்புவதற்காக வேண்டி சோதனைகளாக பல வேதனைகளை கொண்டு வருகின்றான். அது நிரந்தரமானதல்ல. உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் முறையில் எந்த ஒரு கஷ்டமும் நிரந்தரமானதல்ல. அது ஒரு சோதனைக்காக கொடுக்கப்பட்ட ஒரு தற்காலிகமான ஒரு சின்ன அதிர்வுகள் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றன. உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் உள்ளத்தின் பக்கம் திரும்புவதற்காக யாரையெல்லாம் நம்பினீர்களோ அவர்கள் கைவிடுவார்கள். யாரையெல்லாம் நம்பினீர்களோ அவர்கள் உங்களுக்கு துரோகிகளாக அமைந்துவிட்டார்கள் என்பது இறுதியாக உங்களுக்கு தெரியும். மனிதர்கள் தங்களுக்கே இயலாதவர்கள் என்பதும், பிறர் பொருள்களின் மீது நாட்டம் கொண்டிருப்பவர்கள் என்றும் வாழ்பவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையின் பக்கம் நாம் திரும்பக்கூடாது. கண், காது, மூக்கு, வாய்த்தோல் என்று இந்த 5 புலன்களுக்கு உரிய வகையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். தவிர அந்தரங்கத்தில் அவர்களை குற்றவாளிகளாக ஆக்கிக் கொண்டு உணர்ச்சிகளுக்குள்ளாகி உணர்வுக்கு பதிலாக உணர்ச்சிகளில் வாழ்வது என்பது கூடாது. யாரொருவராக இருந்தாலும் சரி, அடுத்த மனிதரை உங்களை உள்ளத்திற்கு ஏற்றவர்களாக்கிக் கொள்ளாதீர்கள். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான தன்மை உண்டு. அந்த தன்மை இறைத்தன்மையாக இருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அவர்கள் எதில் பாடைந்து விட்டார்களோ அதன்பால் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் பக்கம் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக பெரும்பாலும் உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். அங்கு இருக்கக்கூடிய நற்செய்திகளை கவனியுங்கள். நல்ல செய்தி, கவலை வேண்டாம் என்பது முதலாக நற்செய்தியாக இருக்கின்றது. பயம் வேண்டாம், என்ன வேண்டும் என்று தெரியாத மாதிரி இருக்கும் பொழுது, எப்படி நான் இறைவேண்டம் இறைஞ்ச வேண்டும் என்று தெரியவில்லை என்று இருக்கும் பொழுது, குறைந்தபட்சமாக அல்லது அதிகபட்சமாக எது வேண்டாம் என்று உங்களுக்கு தெரியும். இப்பொழுது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை வேண்டாம், பெரும் பெரும் நெருக்கடியாக இருக்கின்றது. எப்படி அமைந்தது? மனிதர்கள் காட்டுக் கொடுத்த வழி அடிப்படை. மனிதர்கள் போகக்கூடிய வழிகளில் ஒன்றை நான் தேர்ந்தெடுத்து வாழ்ந்தேன் அடிப்படை. அந்த அடிப்படை வேண்டாம் என்பதை விரும்புங்கள் என்று அறிவிக்கின்றான். என் பக்கம் திரும்புங்கள், நான் உங்களுக்கு வாழ்வளித்தவன். நீங்கள் உங்களுடைய தாய்மார்களின் வயதுகளில் வளரும் பொழுது அந்த இருள்களில் உங்களுக்கு தண்ணீர் கிடையாது, காற்று கிடையாது, உணவு கிடையாது, ரத்தம் கிடையாது, உங்களுடைய ரத்தம் கிடையாது. உங்களுடைய தாய் உங்களுக்கு புகட்டவில்லை. தாயுடைய ரத்தத்திலிருந்தான் உங்களுடைய கருவறைக்குள் உங்களுடைய ஒரு உருவம் வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது, அது என்ன என்று தெரியாது, வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது தாயுடைய உணவு அறைவதில்லை. உங்களை நீங்கள் வயிறுகளில் இருக்கும் பொழுது இறைவன் உங்களுக்காக உணவை அமைத்தான். அந்த இருளைக்குள் எந்த விதமான தொடர்பும் கிடையாது தாய்க்கும் குழந்தைக்கும். தாயுடைய ரத்தம் வேறு, குழந்தையுடைய ரத்தம் வேறு, இரண்டும் கலந்துவிட்டால் குழந்தையும் இறக்கும், தாயும் இறக்கும். தாயுடைய ரத்தம் பி பாசிட்டிவ், குழந்தையுடைய ரத்தம் ஏ பாசிட்டிவ். தாயுடைய ரத்தம் பி நெகட்டிவ், குழந்தை ரத்தம் ஏ நெகட்டிவ். வித்தியாசமானது, இரண்டும் சேர முடியாது. அப்படி என்றால் யார் வளர்த்து கொண்டிருப்பது? சிந்தனையின் பக்கம் திரும்புங்கள். நீங்கள் குழந்தையாக பிறந்ததும் அதுவரையில் செத்து கிடந்த மார்பகங்களுக்கு உயிரொட்டி பாலை கொண்டு வந்தது யார்? அமுத சுரபி என்று நீங்கள் கூறுவீர்களே, உண்மையான அமுத சுரபி எது? கற்பனையில் நீங்கள் கொள்ளக்கூடிய அமுத சுரபி எது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கதைகளை வைத்துக் கொண்டு அமுத சுரபி என்றார்கள். இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த பால் அமுத சுரபியாக வேண்டும்போதெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. மறந்து விட்டீர்களா? உங்களை படைத்த விதத்தையும் உங்களை வளர்த்த விதத்தையும் மறந்து விட்டீர்களா? நீங்கள் வாழப்போகின்றீர்களா இவ்வளவு பிரம்மாண்டமான உலகத்தில்? சுருக்கப்பட்ட அந்த கர்ப்ப அறைக்குள், குரலைக்குள் மிக பிரம்மாண்டமான மாபெரும் ஆற்றல் மிக்க அகிலங்களுடைய ஒட்டுமொத்த திரட்சியை கொண்டு அமைக்கப்பட்டுக்கூடிய அந்த கருவறையில் அவ்வளவு நெருக்கமாக இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் கிரகித்து வாழ தெரியாத நீங்கள் அவ்வளவு பரப்பப்பட்ட பிறகு இந்த உலகத்தில் கருவறையாக இருக்கக்கூடிய வான மண்டலங்களுக்கு நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தேடி அதில் நீங்கள் சுகமான வாழ்க்கை அடையப் போகின்றீர்களா? சிந்தித்து பாருங்கள். எந்த அளவுக்கு நம்முடைய கல்வி, நான் கற்றுக்கொண்டு விட்டேன் படித்தவன் என்ற அகம்பாவம் அகத்திற்கு பாவம், சத்தியத்திற்கு விரோதமான ஒரு எண்ணத்தில் நீங்கள் பெருமை கொண்டிருக்கின்றீர்கள். பெரும்பாலும் இந்த பெருமை உங்களை உள்ளத்தின் பாதையை விட்டும் வெளிப்புற பாதையின் பக்கம் திருப்பிவிடும். அது ஒவ்வொன்றும் பெரும் இக்கட்டான சூழ்நிலை கொண்டு போய் முடியும் பொழுது அன்று நீங்கள் திரும்புவது வெகு தொலைவில் இருக்கின்றது. திரும்புவதற்கு திராணி இல்லை இப்பொழுது. பெரும்பாலும் நம்பிக்கை இழந்து விட்டேன், உணர்வை இழந்து விட்டேன், எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாது என்று பயந்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது நீங்கள் அமைதியை விரும்புங்கள். எந்த திசையில் நீங்கள் என்ன கேடுகளை சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், என்னென்ன கேடுகள் இருக்கின்றன, அவ்வளவும் கேடுகள் இருந்துவிட்டது. கெட்ட பாதைகள் தேர் நல்ல பாதைகள் மீது சுத்தமாக நம்பிக்கை போய்விட்டது. இவ்வாறு தான் இப்பொழுதும் கற்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஊர் உலகத்தை பின்பற்றி வாழுங்கள். கொஞ்சம் கள்ளம் கபடு சூது வாது வேண்டும், ஆனால் அதுவே நிரம்பிவிட்டது. இதை தேர் வழி தெரியாது. இப்பொழுது உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுங்கள். எப்பொழுது வழியே இல்லை என்று நான் கூறுகின்றேனோ அந்த வழி இல்லை என்ற அந்த எண்ணத்திற்கு மாறாக இறைவனுடைய குரல் மிகவும் சன்னமாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுதும் வாடுங்கள், வாழ வேண்டும். அதை நான் புறக்கணித்தவனாக பெரும் கூச்சல்கள் மனிதனுடைய கூச்சல்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். முடியாது, முடியாது, முடியாது என்று எனக்கு முடிவு வந்துவிட்டது என்று அவ்விதமாக நினைக்கும் நினைவிலிருந்தும் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டி அந்த வெகு தொலைவிலிருந்து கேட்கக்கூடிய ஒரு தொலைவான சத்தம், சன்னமான துணி, கிணற்றுக்கடியிலிருந்து பேசுவதை போன்றும் எங்கிருந்தோ கூப்பிடுவதை போன்றும் இருக்கக்கூடிய சுகம் வேண்டும் என்று அந்த எண்ணத்தின் பக்கம் திரும்புங்கள். செவிதாழ்த்துங்கள், கவனத்தை மேற்கொள்ளுங்கள். சிந்தனையினுடைய அந்த பகுதிக்குள் உங்களை இறைவன் ஈர்ப்பான். தன் புலமிருந்து படிப்படியாக உங்களுடைய சிந்தனை தெளிவையும் கொடுப்பான். மனிதர்களிடமிருந்து விலகுங்கள், மருத்துவர்களிடமிருந்து விலகுங்கள். கல்வி படிப்பு, பள்ளி படிப்பு போன்ற அந்த கேடுகளிலிருந்தும் உங்களுடைய பெருமையிலிருந்தும் விலகி பணிவை மேற்கொள்ளுங்கள். நீ அறிவித்தால் எனக்கு வாழ்க்கை இல்லை, உங்களுடைய இறை உணர்வின் பக்கம் திரும்புங்கள். அவனுக்கு நிகராக உங்களுக்கு பதிலளிப்போன் எவனும் இல்லை. எனவே நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்கள், இன்னமும் காது இருக்கின்றது, கேட்பதற்கான காது இருக்கின்றது. மிக 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 நுணுக்கமான பேச்சாக இறைவன் பேசிக் கொண்டிருப்பதையும் இது வேண்டும் என்று விரும்பக்கூடிய அளவுக்கு இன்னும் காது செவிடாகவில்லை. நான் கேட்டுக்கொண்டிருக்கும் நிலையில் புறக்கணிக்க வேண்டாம். இன்னும் தொலைவிலாகிவிடாதீர்கள், சுத்தமாக நிறுத்தப்பட்டுவிடும். நான் வெகு தொலைவுக்கு சென்று விட்டேன். இங்கு இறைவன் அழைப்பதை நான் கேட்க முடியாத தொலைவுக்கு மனிதர்களுடைய இறைச்சல்களில் நாம் சிக்கிக்கொள்ள வேண்டாம். தனித்து வாட பழகிக் கொள்ளுங்கள். இப்பொழுதும் சரி, எல்லோரிடம் இருக்கும் பொழுதும் என்னுடைய சொந்த உணர்வின் பக்கம் நான் இருப்பேனே தவிர ஊர் மக்கள் உலக மக்கள் எவ்வளவு பேசினாலும் கூட இருப்பேன், ஆனால் எதுவும் உடனுடைய அது தொலைவுக்காகிவிடும். இது நெருக்கமாக இருக்கும் பொழுது கெட்ட விஷயங்களை கேட்காதீர்கள். மனிதர்களிடம் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொன்றும் கெட்ட விஷயம்தான். காதுகளிலிருந்து உள்ளத்திற்கு நுழையாத வரையில் அது கெட்ட விஷயம்தான். இப்போது நான் பேசிக் கொண்டிருப்பது உங்களுடைய உணர்வை தூண்டும், உணர்ச்சிகளை நீக்கும். உங்களுடைய காதுகளில் விழவில்லை, உங்களுடைய உள்ளத்தில் இறங்கிக் கொண்டிருக்கின்றது, அதற்குரிய சத்தியத்தோடு இணைந்து கொண்டிருக்கின்றது. இதுவும் ஒரு தூது செய்தி. இதில் நீங்கள் சிந்திக்கும் பொழுது வானவ தூதர்கள் உங்களை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், தவறும் பொழுது தவறு செய்கின்றீர்கள். இதற்கப்பறம் உங்களுக்கு என்ன வாழ்க்கை இருக்கிறது என்று யாவற்றையும் அறிந்தவன் இறைவன் ஒருவன் தான். அவன் உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றான். நீங்கள் உங்களுக்கு தெரிந்த பாதைகளில் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் அந்த முடிவுக்கு வந்துவிட்டீர்கள். இப்பொழுதாவது யார் பேசிக் கொண்டிருப்பது முடிவு என்று தெரிந்த பிறகு உங்களுக்கு அதையும் மீறி பேசிக் கொண்டிருப்பது யார்? உங்களுடைய இறைவன். மாபெரும் ஆற்றல் மிக்கவன் உங்களுக்காக ஒவ்வொரு நாளையும் படைத்துக் கொண்டிருப்பவன், உங்களுடைய உயிர் மூச்சை நிகழ்த்தி கொண்டிருப்பவன் அவன்தான். அமைதியில் அந்த உயிர் மூச்சு பெருகும். ஆமாவா இல்லையா? பதட்டத்திலும் பீதியிலும் அவசரத்திலும் என்னுடைய இருக்கக்கூடிய உயிர் பிரிந்துவிடும். இவ்வளவு காற்று இருக்கும்போது மூச்சு இறைக்கின்றது, அதாவது என்னுடைய மூச்சு வெளியேறி கொண்டிருக்கின்றது, இறைக்கூடிய சாற்றல் நின்றுவிட்டது. நீங்கள் உடல் பயிற்சி செய்கின்றீர்கள், மூச்சு இறைக்கின்றது, இருக்கக்கூடிய மூச்சு வெளியேறி கொண்டிருக்கின்றது, கிரகிக்கூடிய சக்தி குறைந்து கொண்டிருக்கின்றது. ஊர் மக்களையும் உலக மக்களையும் பின்பற்றாதீர்கள். கடற்கரைக்கு போகிறது வந்து உங்களுடைய தெளிவான ஞானங்களுக்காக வேண்டி, அந்த நிசப்தத்தில் உங்களுடைய சிந்தனையை நீங்கள் மேற்கொள்வதற்காக வேண்டி, மனிதர்களுடைய கூச்சல்களிலிருந்து மாற்றுகளிலிருந்து விடுபட வேண்டி அந்த ஒரு அமைதியான சூழ்நிலைக்காக செல்கின்றீர்கள். அங்கு மூச்சிறைக்க அவரும் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள், தங்களுடைய மூச்சை விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அமைதியான மூச்சல் உங்களுடைய வாழ்க்கையினுடைய உணர்வு பிரதிபலிக்கின்றது. எப்பொழுது அங்கு அதிகப்படுகின்றதோ மூச்சிறைக்கின்றது, கிரகிக்கூடிய சக்தி போய்விட்டது, உயிரோட்டத்தை கிரகிக்கூடிய சக்தி காற்றிலிருந்து கிரகிக்கூடிய சக்தி போய்விட்டது, எனவே மூச்சிறைக்கின்றது வேகமாக. உடற்பயிற்சியை போன்ற ஒரு கேடு கிடையாது, மனிதர்கள் கற்றுக் கொடுத்ததன் காரணமாக கேடு. பிறகு எப்படி என்று பார்க்கலாம். எப்பொழுது பெரும்பான்மையான மக்கள் ஒன்றை பின்பற்றி கொண்டிருக்கின்றார்களோ அப்படியே தவறு, கால்நடைகள் அவ்வளவுதான். யாரொருவன் பீச்சுக்கு சென்று அங்கு உட்கார்ந்து கொண்டு நடக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்த்துக்கொண்டு அதிலிருந்து விளக்கம் பெறுகின்றன, அவன் மனுஷன். நானும் ஓடுற அவங்களோட சொந்த எங்க வளர்ப்புறீங்க, யாரை பிடிக்க போறீங்க? இரவு நேரம் முழுவதும் உங்களுக்கான அந்த ஓய்வை கொடுத்து உங்களுடைய பகல் பொழுதினுடைய களைப்பையும் சோர்வையும் நீக்கி மனதிற்கு அமைதியை கொடுத்து உயிரோட்டத்துடன் புத்துணர்ச்சியுடன் புது வேகத்துடன் காலையில் இறைவன் உங்களை எழுப்பினால் அதற்கு மரியாதை. ஒரு மணி நேரத்தை அவ்வளவு வேஸ்ட் ஆக்கிட்டு வந்து அக்கடான் உட்கார வேண்டியது வீட்டில். ஒரு நாள் பொழுது முழுமைக்கும் கொடுக்கப்பட்ட அந்த சக்தியை, உணர்வுக்கு நீங்கள் அடிப்படையாக அமையக்கூடிய அந்த நிம்மதியும் அமைதியையும், ஓட்டமும் நடையும் உடற்பயிற்சி என்று கால்நடைகளாக மிருகங்களாக அந்த சக்தி அவளும் தொலைத்துவிட்டு வீட்டுக்கு வரும் பொழுது அந்த நாள் முழுவதும் சோர்வும் களைப்பும் சிந்தனைக்குரிய எந்த விதமான உயிராற்றலும் இல்லாத அந்த வாழ்க்கையை, சடம் போன்ற வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு நான் உடம்பை ஃபிட்டாக வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வரீங்க. மனசு ஃபிட்டாக இருக்கணுமா, உடம்பு ஃபிட்டாக இருக்கணுமா, எது நல்லா இருக்கும்? என் மனசு தொய்வு சோர்ந்து போயிருக்கும் போது அப்படியே சரிஞ்சிடுவேனே, எவ்வளோதான் நான் வந்து ஜிம் பாடி வச்சிருந்தாலும். ஆனால் ஒரு நம்பிக்கை, அழகான நம்பிக்கை வரும்போது நிமிர்ந்து விடுகின்றது. இந்த இன்ஸ்டன்ட் எனர்ஜி எங்கேருந்து வருது? உங்களுடைய உள்ளம் தூய்மையாகவும் உறுதியாகவும் நம்பிக்கை கொடுக்கிறதாக இருக்க வேண்டுமா? உங்களுடைய உடலாக மிருகமாக உடலை பாதுகாத்துக் கொண்டிருப்பதற்கு நாம் மனிதர்கள். உடற்பயிற்சி செய்யும்பொழுது நான் மிருகம், மனிதன் தன்மையை விட்டுவிட்டேன், உடல் உடைப்பை நம்பி வாழக்கூடியவனாக ஆகிவிட்டேன், உள்ளத்தினுடைய உறுதியை இழந்துவிட்டேன், இனி எனக்கு கேடுதான் என்பதை இன்று அறிய வேண்டும். மனிதர்களையும் அவருடைய வழிமுறைகளையும் கூட்டமாக ஒரு மனித சமுதாயம் ஏதாவது பண்ணி கொண்டு சொன்னால் அதை விட்டு விலகிறது. இறை உணர்வுக்கு விரோதமானது. இரண்டு பேர்கள் ஒரே கருத்தை கூறும்போது விளங்குங்கள், தனித்தன்மையோடு நீங்கள் விளங்குங்கள். ஒவ்வொருவரும் தனித்தனி மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள், கூட்டாக வாழக்கூடிய மிருகங்களாக படைக்கப்படவில்லை, மந்தைகளாக படைக்கப்படவில்லை, தனித்தனி மனிதராக படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கிறது. அந்த தேவை, பலவிதமான தேவைகள், அவ்வளவுக்கும் ஒரே ஒரு வார்த்தை, கவலை வேண்டாம், பயம் வேண்டாம், உள்ளத்தில் பதட்டம் வேண்டாம், வாழ்க்கை வழிமுறைகளில் குழப்பங்களோடு கூடிய தேர்தல்கள் தேவையில்லை, அலையாதீர்கள், தெரியாதீர்கள், அமைதியாக உரம் இருங்கள், உங்களுடைய வாழ்க்கை உங்களை தேடி வரும். அந்த வாழ்க்கையினுடைய தெளிவுக்கு உங்களை ஆளி வருவார்கள். உங்களுடைய படிப்புக்கு நீங்கள் வேலை தேடி போக வேண்டும். அந்த படிப்பு நிச்சயமாக வேலையில் சேர்ந்தும் அதில் உங்களுடைய மூச்சியை அவ்வளவும் நீங்கள் விட்டுவிடுகின்றீர்கள், உள்ளத்தில் பெரும் சோர்வோடு திரும்புகின்றீர்கள். பலன் சம்பாதிச்சுட்டா நல்ல உணர்வோடும் புது தெம்போடும் வரது விட்டு ஏன் சோர்வோடு வர்றீங்க? சொந்த பிசினஸ் வச்சிருந்தாலும் சரி, முடிவில் களைப்போடு வருகின்றீர்கள். இவ்வளோ பலன் சம்பாதிச்சாச்சு, வரும்போது திருப்தி வர வேண்டியதானே, களைப்பாக வர்றீங்க. அந்த களைப்பெண்ணுக்குரிய இரவு வருகின்றது. அதில் உங்களுக்கு நீங்கள் யார் என்று தெரியாத அளவுக்கு தூங்க செய்யப்படுகின்றீர்கள். இறுதியில் உங்களுக்கு புது மனிதனாக புது தெம்புடனும் புது உணர்வுடனும் புத்துணர்ச்சியோடு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றீர்கள். அப்பொழுது மீண்டும் உங்களுடைய வாழ்க்கை தொடர்கின்றது. அந்த இரவு பொழுதினுடைய மாபெரும் ஆற்றல் சாந்தமும் சமாதானமும் எழும் வேலை வரைக்கும் இறைவன் இருக்கின்றான். அந்த எழுதலில் புத்துணர்ச்சியும் புதுப்பொழிவும் இருக்கின்றது. உங்களுடைய காரியங்களுடைய முடிவில் களைப்பும் சோர்வும், படுத்துடலாம் என்று அந்த அளவுக்கு சாப்பாடு கூட வேண்டாம் என்று நீங்கள் முயற்சி செய்த உங்களுடைய முயற்சியினுடைய பலன்கள் இறுதியில் சோர்வை கொடுத்து கொண்டிருக்கின்றது. ஒரு எக்ஸ்கர்ஷன் போகிறோம், ஒரு பிக்னிக் போகிறோம், விரும்பக்கூடிய ஒரு பாதையின் பக்கம் போகிறோம், நாள் பூராவும் ட்ராவல் பண்ணுறோம், அந்த இடத்தை அடையும் போது இன்னும் உற்சாகம் கிடைக்கின்றது. காரணம், அங்கு நீங்கள் செலவு செய்கின்றீர்கள், ஒரு புது இடத்திற்கு செல்கின்றோம், செலவையும் மேற்கொள்கின்றீர்கள். ஆனால் இங்கு சேமிப்பையும் பணம் சம்பாதிப்பதையும் பணத்தை குவிப்பதையும் கொண்டு நீங்கள் செல்கின்றீர்கள், இறுதியில் களைப்பும் சோர்வம் எஞ்சுகின்றது. ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் பணம் என்ற ஒன்றை கொண்டு நாடும் பொழுது நீங்கள் கேடுகளை மட்டும்தான் அடைய முடியுமே தேர்வு நிலைமை அடைய முடியாது. அதில் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமைவதற்காக வேண்டி செலவும் மேற்கொள்ளுங்கள். நீங்கள் தூங்குவதற்கு முன்பாக செலவை மேற்கொள்ளுங்கள். நல்ல பாதையில் நான் சம்பாதித்த கேடுகளுக்கு பரிகாரம் இதுதான். என் இறைவனே, என் பாவங்களை மன்னிப்பாயாக. நான் எவ்விதம் சம்பாதித்தேனோ அந்த சம்பாதித்திருக்கூடிய கேடுகள் சூதுவாதங்களைக் கொண்டு கடன் கவலத்தைக் கொண்டு நான் சம்பாதித்த அந்த சம்பாத்தியத்திலிருந்தும் எனக்கு நீ விடுதலை கொடு. நாளைய வாழ்க்கை நன்றாக அமைய வேண்டும், தர்மத்தில் அமைய வேண்டும், தானங்களில் அமைய வேண்டும், உனக்கு எது பொருத்தமோ அந்த பாதையில் அமைய வேண்டும் என்ற அந்த வேண்டுதலை கொண்டு நீங்கள் படுக்கைக்கு போக வேண்டும். முடிந்தால் உங்களுடைய வீடுகளுக்குள் அந்த தர்மத்தை நிலைநாட்டுங்கள். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். அங்கு உங்களுடைய தேவைகளுக்கு நீங்கள் கஞ்சத்தவம் செய்யாதீர்கள். ஒரு சின்ன பல்பு அசிங்கம் வந்தாலும் தூக்கி போட்டு வேற வாங்கி மாட்டுங்க. இருக்கிறது இது எதுக்கு செலவு எளிதான செய்து தொடர்ச்சி போட்டுக்கலாம், வேண்டியதில்லை. தொடர்ச்சி போட தேவையான தொடர்ச்சி வச்சுக்கூடாது. ஒவ்வொரு விஷயமும் அப்படித்தான். அசுத்தமானதையும் அசிங்கமானதையும் தான் நாம் மேற்கொண்டிருக்கின்றமே தவிர நன்மையான வாழ்க்கையில் போகவில்லை, விரும்பவில்லை. தொடர்ச்சி போட்டணுமா, தொடர்ச்சி வச்சுக்கணுமா? தொடர்ச்சி போடணும். ஆனால் தொடைத்து தொடைத்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம், நாற்றம் எடுத்து அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். செலவு செய்வதற்கு தயங்காதீர்கள். சம்பாதிக்கிறது எதுக்காக? செலவு செய்வதற்கு தானே. சேமிச்சு வைக்கணும் தானே முதல் அடிப்படை வருது. அப்பவே போச்சலாமே. நான் சேமித்து வைத்துக் கொண்டு வாழ வேண்டும், சம்பாத்தியத்திற்கு இறைவன் துணை வேண்டும். சம்பாதித்து விட்டால் சேமித்து வைத்துக் கொண்டு சேமிப்பின் துணை வேண்டும், இறைவன் தேவையில்லை. எவ்வளவு அதிகமாக சேமிக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு இறைவனுடைய தேவை இல்லாமல் ஆகிவிடுகின்றீர்கள். உங்களை உள்ளத்தை விட்டு விலகுகின்றீர்கள், உணர்வின் பாதையை விட்டு முன்னெச்சிகளுக்கு ஆகின்றீர்கள். அனைத்து கேடுகளும் உள்ளத்தில் இருந்து ஆரம்பித்து உங்களுடைய உடல் பாதிக்கப்பட்டு உங்களுடைய சூழ்நிலைகளும் மாற்றப்பட்டுவிடும். வானங்களும் பூமியும் உங்களுக்கு செவி சாய்க்காது. நீங்கள் தண்ணீரை விரும்பினாலும் வளர்ச்சியில் வாழ்வீர்கள். உணவு இருந்தாலும் அதனை நீங்கள் உணவு உட்கொள்ள முடியாமையின் காரணமாக பெரிதும் துன்பப்படுவீர்கள். காற்று இவ்வளவு இருந்தாலும் மூச்சு கஷ்டம் ஏற்பட்டுவிடும். உங்களுடைய மனமும் உங்களுடைய உடலும் ஒன்றிணையாது. மனமும் உடலும் ஒன்றிணைந்து வாழ வேண்டும். மனதில் அழகான விஷயங்கள் இருக்கின்றன, உடலிலும் அது பிரதிபலிக்க வேண்டும். மனதில் அழகான விஷயங்களும் உடல் புலவும் எனக்கு கோலங்களாக அமைந்துவிட்டன, அலங்கோலங்களாக அமைந்துவிட்டன. இது கூடாது. வாழ்க்கை நிச்சயமாக நான் இன்னும் வாழ ஆரம்பிக்கவில்லை. பெரும் எனக்கே விரோதமான சூழ்நிலையில் என் மனதும் என் உடலும் ஒப்புவமை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது, இணையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. என் மனதுக்கு என் உடல் கட்டுப்படவில்லை. பிறகு எதுதான் கட்டுப்படும்? நான் சுகமாக வாழ விரும்புகின்றேன், அவ்வளவு கேடுகளும் என்னை அலைக்கழித்துக் கொண்டிருக்கின்றன. என் மனதிற்கு என் உடல் கட்டுப்படவில்லை என்றால் உங்களுக்கு யார் கட்டுப்படுவார்கள்? காரணம், நான் என் மனதை விற்றுவிட்டு அடிமையத்தனமான வாழ்க்கை வாழ்ந்துவிட்டேன். இப்பொழுதும் உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் அனுப்பிக் கொண்டிருக்கின்றீர்கள், கல்லூரி செயல்கள் அனுப்பிக் கொண்டிருக்கின்றீர்கள். அவன் படித்துவிட்டு வேலைக்காரனாக குளிக்காரனாக போவான் என்ற அடிப்படைதான். ஆக இப்பொழுது உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும், நீங்கள் படித்து பிறகு முடித்த பிறகு வேலையெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம் இறைவனே என்று உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள். உங்களுடைய உள்ளத்தில் எனக்கு ரோடுகளில் அலைந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு கேடு வரக்கூடாது. இறைவன் உங்களிடம் கூறுகின்றான், நீங்கள் வீடுகளில் வாழ வேண்டுமா தெருக்களில் வாழ வேண்டுமா என்று. வீடு பிடிக்குமா ரோடு பிடிக்குமா எது பிடிக்கும்னு கேட்டால் வீடு. ஆனால் ரோடுகளில் அலைய வேண்டிய காரணம் எனக்காக நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. படிப்பை முடித்தவுடன் அந்த படிப்புக்குரிய ஒரே தகுதி ரோடுகளில் அலையுங்கள் என்பது. அப்படிப்பட்ட ஒரு கேடான படிப்பு, அடிமைத்தனத்துக்குள்ளாக்கூடிய அந்த படிப்பு, அந்த படிப்பை படித்தால்தான் உங்களை மனிதனாக ஏற்றுக்கொள்வேன் என்று இப்பொழுது சமுதாயம் அமைந்துவிட்டது. ஆகவே நான் படித்தே தீர வேண்டும். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குங்க, கோல்டு மெடல் வாங்குங்க, பெஸ்ட் அவுட் கோயிங்க மாறுங்க. ஆனால் நம்பாதீங்க, இந்த படிப்பு உங்களை உதவி செய்ய நம்பாதீங்க. பயப்படுங்கள், இறைவனுக்கு பயந்து கொள்ளுங்கள். பணம் அதிகமாக நீங்கள் சேர்ந்து விட்டது, அந்த பணத்தை சேமித்து வைத்துக் கொண்டிருக்கீர்கள், அது உங்களுக்கு உதவும் என்று நம்பாதீர்கள். ஒரு நாளைக்கு வரும் எல்லா பணமும் உங்களுக்கு செல்லாதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு தருவல் நினைப்பீங்க. நாளைக்கு இந்த 2000 ரூபாயும் கிடையாது, 1000 ரூபாயும் கிடையாது. இப்போ நம்புங்க, எப்படிப்பட்ட மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை. ஒரு நாளைக்கு மறுநாள் கேடு, கடலை திங்கிற பேப்பரும் இந்த பணமும் ஒன்று இப்போ நம்புங்க. என் இறைவனை நீ உன் அருளை கொண்டு வாடவை, உணவை பெருக்கிக் கொடுன்னு கேளுங்க. எந்த அரசாங்கமும் இருக்காது இறைவன் ஒருவனை தவிர. உணவு மிகைத்துவிட்டால் கால்களுக்கடியில் அவ்வளவும் தானியங்களாக இருக்கின்றன. ஒவ்வொரு இலையும் பூக்களாகவும் காய்கறிகளாகவும் இருக்கின்றன. ஒவ்வொரு பழமும் விதவிதமாக இருக்கின்றன. உங்களுக்காக படைக்கப்பட்டுக் கொண்டிருப்பது யார் செலுத்த முடியும்? நம்புங்கள். பாலாறுகளும் தேனாறுகளும் பழரச ஆறுகளும் புளிப்பும் இல்லாமல் இனிப்போடு உங்களுக்கு வேண்டும் என்று விரும்புங்கள். அங்கு இருக்கின்றது விரும்புங்கள். யாரும் விரும்புவதில்லை, அவ்வளவுதான். நீங்கள் விரும்ப ஆரம்பிங்கள். ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறையே வானங்களும் பூமியும் இயங்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சத்தியத்தை கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையின் பக்கம் திரும்புங்கள். இப்பொழுது இறைவன் கூறுகின்றான் அத்தியாயம் 8:20, நம்பிக்கை கொண்டவர்களே, அழகான வாழ்க்கையா இருக்குதுன்னு ஏற்றுக்கொண்டீங்களே, நம்புங்க. வேண்டும், நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு கொடுப்பான் என்று நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவனைத் தவிர உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருப்போன் இல்லை. நீங்கள் நம்பிக்கை கொள்ள முடியாது ஒன்று அழகான செய்தி அவனைத் தவிர யார் அறிவிப்பார்கள்? முதல் முறையாக உங்களுக்கு பாலை கொண்டு வந்தவன் யார்? உங்களுடைய தாய்மகன் மார்பகம் இருந்து பாலை கொண்டு வந்து யார் என்பதை அறியுங்கள். அவனுக்கு நன்றியோடு ஏற்றுக்கொண்டேன் என்று இப்பொழுது கூறுங்கள். தமிழ்நாடு உலகத்திற்கு முன்மாதிரியான நாடாக அமையும். எவனுக்கும் வேலை செய்ய தேவையில்லாத இயற்கை வளங்கள் அவ்வளவும் பகிர்ந்து கொடுக்குது. அப்படிப்பட்ட ஒரு தேசமாக இருக்கும். எந்த நாய்க்கும் வேலை செய்ய வேண்டியது ஏற்படும். நான் அடிமையாக வாழ்வதற்காக இல்லை, சுதந்திர மனிதனாக ஒரு விருந்தினனாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று விரும்புங்கள். இந்த வாழ்க்கை உங்களுக்காக அனுமதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கின்றது. நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அவன் ஒருவனைத்தோடு கதி இல்லை என்று இருக்கக்கூடிய அந்த மாபெரும் ஆற்றல் நீங்கள் இறுதியில் அழைப்பீர்களே. அவன் பேசிக் கொண்டிருக்கின்றான். அவனுடைய தூதர் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளத்தில் தவறான பாதையின் பக்கம் போகும்பொழுது இது வேண்டாம் என்று, அடிமைத்தனமான வாழ்க்கையின் பக்கம் போவதற்காக என் குழந்தையை அனுப்பும் பொழுது இப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த குழந்தைக்கு அமைந்துவிடக் கூடாது என்று விரும்புகின்றேன். அந்த பிரார்த்தனையில் அமையுங்கள். உங்களுடைய இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிலையிலேயே அவரை புறக்கணிக்காதீர்கள். உங்களுக்கான வானவர்த்தர் பேசிக் கொண்டிருக்கின்றார். சத்தியத்தை நீங்கள் மறந்துவிட்ட சத்தியத்து பக்கம் அடைக்கின்றார். உயிருக்கு உயிரிக்கூடிய காரியம் அடைக்கின்றார். கேட்டுக்கொண்டிருக்கும் நிலையிலேயே அதனை மறத்து அதை உதாசீனப்படுத்தியவர்களாக நீங்கள் சிறுவர்களானால், எதனை உதாசீனப்படுத்தினீர்களோ அந்த நாளுடைய வேதனை வரும்போது திரும்புவீர்கள். அந்த நாளில் இறைவன் இல்லை என்பதை அஞ்சிக்கொள்வோமாக. எங்கள் இறைவனே, நாங்கள் எவற்றை எல்லாம் கேட்டுக்கொண்டோமோ அதனை நீ எங்களுக்கு வாழ்க்கையாக அமைத்துக் கொடு. நம்பிக்கையின் பக்கம் எங்களுக்கு திருப்போயாக. எவ்வளவு கண்ணியமாக நம்பிக்கை கொண்டவர்களே, நாசமா பண்ணு கூப்பிடாம நம்பிக்கை கொண்டவர்களே நீ என்று அழைக்கின்றாய். ஏற்றுக்கொண்டேன், திரும்புகின்றேன். இனி மனிதர்கள் எனக்கு வழிமுறைகள் கிடையாது. உன் வழிமுறையை தவிர எனக்கும் சரி, என் குழந்தைகளுக்கும் இந்த அம்சங்களுக்கும் சரி, நிச்சயமாக நீ உறுதியான துணையாக இருப்பாயாக. உன்னுடைய வானவர் தூதர்கள் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தை உறுதியான உயர்வான பயணமாக அமைப்பாயாக என்று அந்த பிரார்த்தனையோடு இன்று நீங்கள் விடைபெறுங்கள்.